என்னுடைய சகோதரர் சற்று முன்பு என்னிடம் இந்த கைக்குட்டைகள் புற்றுநோயினால் இருந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்காக ஜெபிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அவைகளுக்காக ஜெபிப்போம். இரண்டு ஜெப விண்ணப்பங்களா? சரி, நல்லது. சரி ஐயா, நான் அவைகளுக்காகவும் ஜெபிக்கும்படி அவைகளை இங்கே வைப்பேன். பின்பு நாளைக்கு உள்ள ஆராதனையை பற்றி ஒருவர் இங்கு சுற்றி வந்து ஒரு குறிப்பை கொடுத்தார். வெளியிலிருந்து இங்கு எங்கள் மத்தியில் விஜயம் செய்துள்ளவர்கள் நாளை பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் மத்தியில் இங்கு வர வேண்டும். அதை குறித்து நிச்சயம் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நாளை பிற்பகலில் அவர்கள் ஒலிநாடாவில் செய்திகளை கேட்கும் ஆராதனை கூட்டங்களை நடத்தப் போகிறார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்டிராத ஒரு செய்தி அக்கூட்டத்தில் ஒலிநாடாவில் இயக்கப்படும். அதன் பிறகு ஜெபக்கூட்டம் நமக்கு இருக்கும். நாளை மதியம் உங்களுக்கு வேறு முக்கியமான அலுவல் ஏதும் இல்லை என்றால் வந்துவிடுங்க. நமக்கு நிச்சயமாகவே நாளை மதியம் 2 மணிக்கு நல்ல அருமையான வேலை உண்டாயிருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நாளை இரவும் ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவு கூட்டங்கள் எனக்கு இருப்பதால் பாருங்கள், மிகவும் அலுவல்கள் உள்ள நாட்களாக அவை எனக்கு இருக்கப் போகிறது. அக்கூட்டங்களில் அந்த சபை காலங்களின் வரலாறுகளை எடுத்துக் கூற வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது ஞாயிறு காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு மகத்தான வேலை இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், சனிக்கிழமை இரவிலிருந்தே விடுமுறைதான். லபோதிக்கேயா சபையின் காலம் ஞாயிறு காலையில் நான் நித்திரை செய்யும் கன்னியர், உயிர்த்தெழுதல் மற்றும் 144,000 பேர்கள் ஆகியவற்றை பற்றியும் இந்த செய்தியோடு தொடர்புடைய அதை இணைக்கிற சில துண்டு துணுக்குகளையும் பற்றி நாம் எடுத்துக் கொள்வோம். நாளை காலை ஆராதனை 9 மணிக்கு துவங்கும். நெய்பேரே, சரிதானே? ஞாயிறு காலை 9 மணிக்கு நித்திரை செய்யும் கன்னியருக்கும் புத்தியுள்ள கன்னியருக்கும் என்ன சம்பவிக்கின்றது? அவர்கள் எப்பொழுது திரும்பி வருகிறார்கள் அல்லது 144,000 பேர்கள் எங்கே தோன்றுவார்கள் என்ற அதுபோன்ற காரியங்களை நாம் எடுத்துக் கொள்ள விரும்புகிறோம். அதுபோன்ற அநேக காரியங்களை ஒன்றாக இணைத்து இந்த செய்தியோடு அது சரியாக பொருந்துவதை நாம் ஞாயிறு காலை கூட்டத்தில் கண்டுகொள்வோம். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவில் லவோதிக்கியா சபை காலத்துக்குரிய அந்த மகத்தான தூதரை பற்றியும் அதற்குரிய செய்தியை பற்றியும் கர்த்தருக்கு சித்தமானால் எடுத்துக் கொள்வோம். அதன் பின்னர் நாளை மதிய ஆராதனையில் இங்கே ஒளிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தி ஒன்றை கேட்போம். சகோதரன் ஜீன் அவர்களிடத்தில் கூறினார், அதாவது அவர்கள் நாம் நாளை மதியம் 2 மணிக்கு கூட்டத்தை துவங்குவோம் என்றார். செய்திகளை கேட்க இங்கு வர விரும்புகிற ஜனங்களாகிய உங்களுக்கும் பீடத்தை சுற்றி நின்று ஜெபித்துக் கொள்ள விரும்புவோருக்கும் பரிசுத்த ஆவியை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அல்லது எந்த ஒரு காரியத்திற்கும் அது அற்புதமான வேலையாயிருக்கும். கர்த்தரை தேடிட வேண்டி ஜெபிக்க விரும்பி இங்கே வர விரும்பும் எவருக்கும் எந்த வேளையிலும் இந்த சபையானது அருமையாகவும் உற்சாகத்தோடும் ஆயத்தமாக திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. சபை கதவுகள் திறந்தும் உங்களுக்காக காத்துக் கொண்டு போயிருக்கிறது. நாம் அதே விதமாகவே நாளை மதிய கூட்டத்திற்கு உங்களை ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். எந்த வேளையில் வந்து ஜெபிக்க நீங்கள் விரும்பி வந்தாலும் சபையின் கதவுகள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக திறந்தே இருக்கும். சில வேளையில் ஒருவேளை கதவுகள் சாத்தப்பட்டிருந்தால் இவ்வாலயத்தின் காவல் பொறுப்பாளராக இருக்கும் என் சகோதரன் வீடு தெருவின் நேரது மூலையில் உள்ள 411 என்ற எண் என்று நான் நினைக்கிறேன், இல்லை 811 கதவிலக்கம் உள்ளதில் வசிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? 811. எனவே அவரிடமோ அல்லது அவரது மனைவியிடமோ சாவி இருக்கும். கதவுகளை அவர்கள் இழுத்து சாத்தியிருந்தால் காலையில் ஒருவேளை திறந்து வைப்பார்கள். இரவில் உள்ள ஆராதனைக்கு பிறகு கதவுகள் சாத்தப்படுகின்றன. ஏனென்றால் பிள்ளைகள் அங்குமிங்கு மோடி விளையாடி ஜன்னல்களை உடைத்து விடாமல் இருப்பதற்காகவே அவ்வாறு செய்கிறார்கள். விசேஷமாக இந்நாட்களில் சிறு பிள்ளைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். எனவே அந்த காரணத்துக்காகவே நாங்கள் அதை மூடி வைக்கிறோம். எந்த வேலையா இருந்தாலும் சபையின் கதவுகளை மூடிவிடுவதை நாங்கள் வெறுக்கிறோம். வேறொரு கட்டிடம் நாம் கட்டிய பிறகு அதில் நாம் வேறு ஏற்பாடு செய்து எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள ஒருவரை ஏற்பாடு செய்து அதனால் ஜனங்கள் எந்த நேரத்திலும் இங்கே வந்து செபித்து வியாதியிலிருந்து விடுதலை அடையவும் பரிசுத்தாவியை பெறவும் தேடலாம். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவியை பெறாதவர்கள் இங்கே வந்து இரவு முழுவதும் தங்க விரும்பினாலும் தங்கி ஜெபியுங்கள். நீங்கள் பரிசுத்தாவியை பெறும் வரையில் தங்கியிருங்கள். சற்று முன்னர் தேவனில் எங்கனம் முழுவதிலும் தேவனெங்கும் இருக்கிறார் என்ற பாடலை பாடியது யார்? நான் கூட எடுத்துக் கொள்ளப்படுதலே வந்துவிட்டதோ என்று எண்ணி சுற்றுமுற்று பார்த்து யாரும் இங்கிருக்கிறார்களோ என்று தேடினேன். அது உண்மையிலேயே அற்புதமானதாக இருந்தது. நான் அதை பாராட்டுகிறேன். நான் அதை எவ்வளவு நேரம் கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆமையா, அதாவது நான் அதை கேட்கும்படியாக நேரத்தோடு உள்ளே வந்துவிட்டேன். இந்த கூட்டங்களில் எல்லாம் நான் நல்ல பாடல்களை கேட்க தவறிவிட்டேன். ஏனென்றால் நான் எண்ணினேன், ஒருவேளை அதாவது நான் மிகவும் அதிகமான அலுவலில் இருந்து விட்டேன். அது எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிவீர்கள். மக்கள் விமானத்திலும் ரயில் வண்டியிலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அதை ஒருபோதும் அறியீர்கள். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் தொலைபேசியில் கூப்பிடுகிறார்கள். அவர்களை எல்லாம் போய் சந்தித்து அவர்களுக்காக போய் ஜெபிக்க வேண்டியதாக உள்ளது. இந்த காரியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுவும் அல்லாமல் ஆய்ந்து படிக்கவும் வேண்டியதாக உள்ளது. அது சரியான பிரச்சனையை தோற்றுவிக்கிறது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் மக்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்காக எங்களால் முடிந்ததை செய்கிறோம். ஏனென்றால் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களுக்குரிய பொது வேலைக்காரனாக இந்நாளில் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் செய்வதை விட இன்னும் அதிகமாக செய்ய விரும்புகிறோம். ஆனால் எங்களால் செய்ய முடியவில்லை. இன்று காலையில் ஒரு அருமையான நபரான ஊழியக்காரர் அதிக உழைப்பினால் வளர்ச்சி அடைந்து நிலை உலைந்து போன நிலையில் மயக்க நிலையில் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டார். ஏனென்றால் அவர் அதிகமாய் வேலை செய்திருந்தார். அவர் எழும்பிய பொழுது அவரது சிறிய மகள் அறையில் நின்று கொண்டிருந்தாள். அவரது பார்வையில் அவரது மகள் அப்படியே சுழல்வது போல தெரிந்திருக்கிறது. அவள் சிவப்பு நிற தளர்ச்சியான இரவு ஆடையை அணிந்திருந்தாளாம். அவர் மூச்சை அடைத்து போகும் முன்னர் கடைசியாக அவர் பார்வைக்கு ஒரு சிவப்பு நிற புள்ளி மட்டுமே சுழன்று சுழன்று கொண்டிருந்ததாக அவர் கூறினார். அப்படியே அவர் மூச்சடைத்த நிலையில் ஆகிவிட்டார். உடனே அவர்கள் அவரை விரைவாக கொண்டு வந்து விட்டார்கள். அதிகமான உழைப்பு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்னும் சரீரத்தில் தான் இருக்கிறீர்கள் என்பதையும் முழு பாரமும் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை எங்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு சிறப்பானதை நாம் செய்கிறோம். ஆனால் அந்த தயவுள்ள ஊழியக்காரர் இக்கடைசி காலத்தில் தன்னுடைய கர்த்தருக்காக தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்ய முயற்சிக்கிறார். நானும் நிச்சயமாக கர்த்தர் அவரை சரியாக அங்கே விடுவித்து அவரை திரும்ப அவரது இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து சரிபடுத்தினார். அவர் அருமையான நபராயிருந்தார். அவர் கலிகொண்டவராய் தன் வழியே போனார். ஓ, இன்று ஒரு மகத்தான காரியம் சம்பவித்தது. அந்த விஷயங்களை பற்றி பேச துவங்க நான் விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் என் மனைவியிடம் கூறினேன், அதாவது நான் ஒரு மனிதன் வருவார், அவர் குட்டையாகவும் கனத்த சரீரம் உள்ளவராகவும் கருமையான முடியும் கருமையான கண்களும் உடையவராயிருப்பார். அவர் வந்து அந்த எழுதப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையை வாசித்து விட்டு புறப்படுவார். ஆனால் அப்பொழுது அவரை நீ கூப்பிடு பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் அவருக்காக ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் என்று நான் எழுந்து வேதாகமத்தை திறந்து வைத்து பின்னர் நான் அம்மனிதன் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நீங்கள் சரியாக காணும்படி நான் இங்கே இந்த காரியங்களை இங்கே வைக்கப் போகிறேன் என்றேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக போலந்தில் பிறந்து வளர்ந்த ஒரு போலந்து தேசத்தவர் என்னுடைய ஒரு கூட்டத்திற்கு மேடைக்கு வந்தார். அவர்கள் கூறினார்கள், இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அவரை பார்த்து நீ குழப்பமடைந்திருக்கிறாய் என்று கூறினார். நான் அதை கூறினேன் என்று அந்த மனிதர் நினைத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை கூறினார். ஆயினும் அந்த குழப்பம் அவரோடு அப்படியே தொடர்ந்து இருந்து வந்தது. கடைசியில் கடந்த இரவில் பரிசுத்த ஆவியானவர் அவரை கான்சாஸ் நகரத்திலிருந்து இந்த கட்டிடத்துக்கு எடுத்துக் கொண்டு வந்தார். அதன் பிறகு அவர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கேட்டபோது உண்மையாகவே அவர் குழப்பமடைந்து விட்டார். அவர் தனது உணவக விடுதி அறைக்கு திரும்பிச் சென்ற போது பரிசுத்த ஆவியானவரும் அவரிடத்தில் இப்பொழுது எழுந்திருந்து அவரிடத்திற்கு செல் என்று கூறியிருக்கிறார். யாரோ ஒருவர் அவரோடு கூட வர விரும்பி இருக்கிறார். ஆனால் அவரோ அவரை கூட்டிக் கொண்டு வர விரும்பவில்லை. ஏனென்றால் எனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்தில் அவர் ஒருவர் மாத்திரமே வரப்போகிறதா காண்பிக்கப்பட்டது. புரிகிறதா? அவர் பெருந்தகையோரை போல காணப்பட்டார். அவ்வாசகத்தை வாசித்துவிட்டு அவர் திரும்பி போக முற்பட்டார். அப்பொழுது என் மனைவி என்னை அழைத்தாள். நான் வாசலண்டை சென்று அவர்தான் அந்த மனிதர், அவர் இங்கே வரட்டும் என்று. அவரோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் அதை கண்டுகொண்ட பிறகு இப்பொழுது நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்றார். அப்பொழுது நான், நீங்கள் பாருங்கள், நீர் இப்பொழுது இதை அறிந்து கொள்ளும்படியாக நான் அதை உமக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்று மேலும் நான் நீர் வரப்போவதா இருந்ததை கர்த்தர் முன்கூட்டியே என்னிடத்தில் அறிவித்து விட்டார் என்று கூறினேன். நான் மேலும் இதோ இந்த வேதவாக்கியம் உள்ளது, போகும் முன் இதை இங்கேயே படித்துவிடும் என்று கூறினேன். இப்பொழுது அவர் இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான ஞானஸ்தானம் பெறும்படி இங்கே இருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை அவர் இங்கே இப்பொழுது அமர்ந்திருக்க கூடும் என்றே கருதுகிறேன். சகோதரனே, நீர் இங்கேதான் இருக்கிறீரா? போலந்து தேசத்து சகோதரன் அவர். ஆம், பின்னால் அந்த மூலையில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆம், எழுமுங்கள். உங்களை யாவரும் பார்க்கும்படி தயவு செய்து உங்கள் கரத்தை உயர்த்தி காண்பியுங்கள். சரி, பரிசுத்த ஆவியின் கிரியை பாருங்கள். அது எல்லா நேரங்களிலுமே சம்பவிக்கிறது. தரிசனங்கள் மேடையில் தான் வரும் என்று எண்ணுகிறார்கள். ஓ, அங்கே மட்டும் அது ஏற்படுகிறது இல்லை. சகோதரன் லியோ அவர்களே, அதை பற்றி என்ன, அது எங்கும் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். நல்லது, நடந்தவற்றில் இதுவோ ஒரு சிறுபாகம் தான். இது சிறிதளவுதான் இங்கே நடைபெற்றது. அங்கே அது இரவும் பகலும் நடைபெறுவதுண்டு. நீங்கள் பாருங்களாம், என் மனைவியையும் அவள் ஏதாவது அல்லது அங்கே உள்ள என்னுடைய அண்டை வீட்டுக்காரராகிய சகோதரன் உண்டவர்களையும் மற்றும் சுற்றியுள்ளவர்களையும் கேட்டு பாருங்கள். ஓ என்ன, இங்கே சிறு சிறு காரியங்கள் தான் நடைபெற்றுள்ளன. ஆனால் அங்கோ பெரிய பெரிய காரியங்கள் தான் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றில் பாதி கூட வெளியில் கூறப்படவே இல்லை. ஓ, நமது கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அப்பொழுது நாம் அவரோடு என்றென்றும் இருப்போம் என்பதை நான் அறிந்து கொண்டதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சதா காலமும் அல்ல, ஆனால் நித்தியமாக இருப்போம், நித்தியமாகவே இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அது ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி என்று எண்ணுகிறேன். ஞாயிறு 18ஆம் தேதி எனக்கு கடுமையான போராட்டம் உண்டாயிருந்தது. சாத்தான் இந்த பகுதியில் இங்கு எங்கும் காணப்படுகிற சளி காய்ச்சலை எனக்கு கொடுக்க முயற்சித்துக் கொண்டே இருந்தான். நானும் அதை அவனிடமே திருப்பி கொடுத்துக் கொண்டே இருந்தேன். அவன் அதை என்னிடமே கொடுத்து பார்த்தபோது நான் அவனிடமே அதை திருப்பி கொடுத்து விட்டேன். எனவே எனக்கு சரியானது ஒரு போராட்டம் இருந்தது. ஆகையால் நாம் அநேகமாக அடுத்த வாரமும் போராடுவோம். அதன் பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் வரும் ஞாயிற்றுக்கிழமை போக அதற்கடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 18ஆம் தேதி நமக்கு வியாதியஸ்தருக்காக ஜபிக்கிற ஒரு ஆராதனையை நடத்த முயற்சிக்கப் போகிறோம். ஏனென்றால் அவர்கள் உண்மையான மிகவும் அவசரமான பிணியாளிகளுக்கு மட்டும் நம்மால் முடிந்த வரையில் விரைவாக ஜபித்துவிட முயற்சிப்போம். எந்த ராத்திரியில் வந்து போனாலும் நாம் அவர்களுக்காக அதை செய்கிறோம். எனவே 18ஆம் தேதி நமக்கு வழக்கமான தெய்வீக சுகமளிக்கும் கூட்டம் உண்டாயிருக்கும். உங்களுக்கு பிரியமானவர்கள் யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்றால் அவ்வேளையில் நீங்கள் அவர்களை அழைத்து வரலாம். ஜெஃபர்சன் வில்லை சேர்ந்த அநேக ஜனங்கள் இடத்தில் தாங்கள் காலை கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மணிக்கே இங்கே வந்துவிடுவதாகவும், ஆனால் தங்கள் கார்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட இடமில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் வெளியூர்களில் இருந்து விஜயம் செய்துள்ள அநேக சகோதரர்களும் ஊழியக்காரர்களும் ஆவர்கள் என்று நான் கூறினேன். மேலும் நான் இந்த மகத்தான செய்தியின் உபதேசத்தை தீவிரமாக கேட்டறிந்து கொள்வதில் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்றும் கூறினேன். நாம் இவற்றின் சாரமான முக்கிய பகுதிகளை ஆராய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு சிறிது காலத்தில் இவற்றை புத்தக வடிவில் இன்னும் சற்று கூடுதலானவைகளை சேர்த்து நீங்கள் படித்து பார்க்கத்தக்கதாக புத்தகமாக வெளியிடுவோம். கடந்த 2 இரவு நேரங்களில் நான் இங்கே உறக்க சத்தமிடாமல் பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஏனெனில் பெரிய உச்சகட்டமான விஷயம் வரும்போது அதையே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அங்கேதான் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் இக்காலத்தில் உண்டாகிறது. அது என்னவென்பதை குறித்து பாருங்கள். இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு முன்னர் நாளைய தினம் நாம், அதாவது நமது சனிக்கிழமை இரவு, மளிகை சாமான்களை வாங்கும் பெரிய வாணிப நாளாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அவைகளை நாம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மதியத்திலோ வாங்கியாக வேண்டும். அதனால் சனிக்கிழமை இரவு கூட்டத்திற்கு நாம் வருவதற்கு வசதியாக இருக்கும். எனவே நீங்கள் நாளை இங்கு வர அதிக களைப்படையாதபடிக்கு நாங்களோ இந்த இரவில் சீக்கிரமாக முடித்து அனுப்பிவிட முயற்சி செய்வோம். அதனால் நாளை மதியம் ஒலிநாடாவிலிருந்து செய்தி கேட்கும் ஆராதனையில் கலந்து கொள்ளவும், இரவு ஆராதனையில் கலந்து கொள்ளவும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் நாம் இப்பொழுது சற்று ஜபத்திற்காக எழுப்பி நிற்போமாக. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இங்கு யாருக்காவது விசேஷித்த ஜெப வேண்டுகோள் இருக்குமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அதை உங்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்பதன் மூலம் தெரியப்படுத்தலாம். தேவன் காண்கிறார். இப்பொழுது நாம் தேவையுள்ள ஒரு உலகத்தில் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை சகோதரரே நீங்கள் பார்க்கலாம். இங்கு குடும்ப உள்ளவர்களில் 95% அல்லது 98% மக்கள் தங்கள் கரங்களை எதற்காக உயர்த்திருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். இப்பொழுது தேவனதை அறியாமல் உங்களால் அசையும் கூட முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். புரிகிறதா? அவர் உங்களுடைய உள்நோக்கங்களை அறிவார். நீங்கள் எதற்காக வேண்டிக் கொள்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிவார். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் உங்கள் பரிசுத்தத்தை எங்கள் ஜபத்திற்கு செவி கொடுப்பீர் என்று நீர் கூறின உமது வாக்குதத்தின் மூலமாக உமது சிங்காசனத்தை நாங்கள் அணிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்தால் நாங்கள் கேட்பவர்களை நீர் எங்களுக்கு தருவீர். எங்களுடைய எல்லா தவறுகளையும் நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். நாங்கள் பாத்திரமானவர்கள் அல்ல. நாங்கள் முழுவதும் அபாத்திரராயிருக்கிறோம். நாங்கள் ஏதோ தகுதி உள்ளவர்கள் என்றும், நாங்கள் ஏதோ மகத்தான காரியத்தை செய்துவிட்டோம் என்பது போல நாங்கள் உம்மிடம் வரவில்லை. ஓ பிதாவே, நாங்கள் கல்வாரியை நோக்கி பார்க்கையில் அது எங்களிடத்திலிருந்து எல்லா மேன்மையானவர்களையும் எடுத்து போட்டு விடுகிறது. அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் தவிர வேறு எதையும் அறிய மாட்டோம். பின்னர் 3ஆம் நாளில் வேத வாக்கியத்தின்படி எங்களை நீதிமான்களாக்க அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி 40 நாட்கள் கழித்து எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படி அவர் திரும்பி பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வந்திருக்கிறார் என்றும், அவர் மீண்டும் கடைசி காலத்தில் காணும்படியாக ஆகாயத்தில் தோன்றுவார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கடைசி காலமானது உண்மையாகவே மிகவும் தீவிரமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் மிகவும் சந்தோஷமான மக்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு இந்த மகத்தான சாகியத்தை அருளியிருக்கிறீர். பிதாவே, இருதயங்களை தாழ்த்தினவர்களாக அமைதியாக அமர்ந்து செவி கொடுக்கிறவர்களாக உள்ள இந்த செவி கொடுக்கிற சபையாருக்காக உமக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். மேலும் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுக்கு பிரசங்கிக்க முடிய பிரசங்கப்படுத்தை நான் இன்றிரவிலும் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு நேரத்திலும் வருகையில் என்னுடைய உதடுகளை நீர் பரிசுத்தமாக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். காரணம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பிழையானவர்களை பேசப்பட்டு விடாதேயும். சிங்கங்களோடு தானியல் இருக்கையில் அவைகளின் வாயை நீர் அடைத்து போட்டது போல இன்றைக்கும் வாய்களை அடைக்க நீர் வல்லமையுடையவராயிருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படி இல்லாத எதையாவது நான் எப்பொழுதாவது சொல்லப்போவதாக இருந்தால் நான் அதை பேசாதபடி கர்த்தாவே முன்கூட்டியே என் வாயை அடைத்தருளும். எனது சிந்தனைகள் தவிர்க்கப்படட்டும். என்னை சரியான பாதையில் நிலைநிறுத்தியருளும் கர்த்தாவே. அப்பொழுது நான் உமது சத்தியத்தை தவிர வேறதையும் பேசாதிருப்பேன். அந்த மகத்தான நாளிலே இந்த ஜனங்கள் அப்பால் உள்ள தேசத்தில் காத்திருப்பார்கள். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின்படி நான் அவர்களுக்கு பிரசங்கித்திருப்பதை பற்றிக் கொண்டதினால் அங்கே காத்திருப்பார்கள் என்பதை நான் தெளிவாக அறிவேன். நீர் உம்முடைய நட்சத்திரங்களில் யாரையாவது, உமது தூதர்களில் யாரையாவது, உம்முடைய ஊழியக்காரர்கள் யாரையாவது, உமது பணி செய்கிறவர்கள் யாரையாவது எடுக்க வருகிறீர்கள் என்றால், முதலாவதாக இங்கு பிரசங்கிக்கப்பட்டு வரும் இந்த செய்தியின்படியே அவர்கள் தூற்றுக்கூடையினால் நன்கு விளக்கப்பட வேண்டும். நீர் உம்முடைய ஊழியக்காரர்களை அதற்காக பொறுப்பாளிகளாக்குவீர். இப்பொழுதும் பிதாவே, நீர் மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசிற செய்தருளும் என்றே நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் அவருக்கு சிறு கொடுக்கத்தக்கதாக எங்கள் இதயங்களை விருத்து சேதனம் செய்தருளும். பிதாவே, நானும் சிறு கொடுத்துக் கொண்டிருப்பேன். வியாதிப்பட்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் நீர் குணமாக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். எங்கும் தேவையுள்ளவர்களாக இருக்கும் அனைத்து மக்களோடும் உமது கிருபையும் இரக்கமும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி காண்பித்ததன் மூலம் தங்களது ஜெப வேண்டுகோள்களை தெரியப்படுத்திய ஒவ்வொருவருடைய வேண்டுகோள்களுக்கும் ஏற்றவாறு அருள் புரியும். தேசத்தின் தொலைதூரங்களில் துன்பற்றுக் கொண்டிருக்கிற மற்ற அநேகருக்காகவும், இந்த சுட்டிக்காட்டும்படியாக உள்ள உருமாள்கள் செல்லுகிற ஜனங்களுக்காகவும், என் கரத்தின் கீழே உள்ள இந்த வேண்டுதல்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இதாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் ஜபத்திற்கு பதிலளித்து வியாதியஸ்தரை குணமாக்குவாராக. எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தையினூடாக உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக இப்பொழுது எங்களோடு பேசியருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமே. நீங்கள் அமரலாம். Thank you.
Now tonight it's a little warm in the church.
இந்திரவில் இப்பொழுது சபை கட்டடத்தில் சற்று வெப்பமாக இருக்கிறது. மகத்தான லவோதிக்கியா சபைக்கால செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்திரவில் ஐந்தாம் சபைக்காலமாகிய அந்த மற்றொரு மகத்தான சபைக்காலத்தை நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். நாம் முதலாம் சபைக்காலமாகிய எபேசு சபைக்காலத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். இங்கு எழுதி வைத்துள்ள குறிப்புகளில் இருந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்டவைகளை நான் மீண்டும் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் தாள்களில் குறித்து வைத்துள்ளவர்களோடு சரிபார்த்துக் கொள்ள வசதியாக இருக்கும். முதலாம் சபைக்காலம் எபேசு சபைக்காலமாக இருந்தது. அது கிபி 55 முதல் 170 முடிய நடித்தது. பவுல்தான் அச்சபைக்காலத்துக்குரிய நட்சத்திரமாக விளங்கினான். அது முதலாம் சபைக்காலமாகும். அவர்களை பற்றிய தேவனுடைய குறை என்னவெனில் அன்பற்ற கிரியைகள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் பலனானது ஜீவ விருட்சமாகும். இரண்டாவது சபைக்காலம் கிபி 170 முதல் 312 முடிய நடித்தது. இரேனியஸ் தான் அச்சபைக்காலத்தின் தூதனாவார். குறையானது, அதாவது அச்சபையோ உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றது. அது உபத்திரவப்படுத்தப்பட்ட சபையாக இருந்தது. அதற்கு அளிக்கப்படும் பலன் ஜீவ கிரீடமாகும். மூன்றாம் சபைக்காலம் பெர்கமுவாயிருந்தது. பரிசுத்த மார்ட்டின் அச்சபைக்காலத்திற்குரிய தூதனாவார். அந்த சபைக்காலம் கிபி 312 முதல் கிபி 606 முடிய நடித்தது. அச்சபைக்காலத்தை பற்றிய குறை என்னவெனில் கள்ள உபதேசம், சாத்தானின் பொய், போப்பு மார்க ஆளுகைக்கு அஸ்திவாரமிடுதல், அரசும் சபையும் ஒன்றாக இணைதல் என்பதாயிருந்தது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அளிக்கப்படும் பலனானது மறைவான மன்னாவும் வெண் குறிக்கல்லுமாகும். நான்காவது சபைக்காலமானது தியேத்ராவாகும். கொலம்பாதான் அச்சபைக்காலத்துக்குரிய தூதனாவார். இச்சபைக்காலம் கிபி 606 முதல் 1520 முடிய நடித்தது. இந்த சபைக்காலத்தில் தான் போப்பு மார்க வஞ்சனை ஏற்பட்டது. இருண்ட காலங்கள் என்றும் அது அழைக்கப்படுகிறது. கடந்த இரவில் இருண்ட காலங்களை பற்றி படித்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அக்காலத்தில் அளிக்கப்படும் பலனானது ஜாதிகளை ஆளுகை செய்வது. விடுவெள்ளி நட்சத்திரம் தூதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுதோ இந்திரவில் நாம் ஐந்தாம் காலத்தை பற்றி துவங்கப் போகிறோம். இச்சபைக்காலம் சர்தை சபைக்காலம், சர்தை சர்தை என அழைக்கப்படுகிறது. இந்த சபைக்காலத்துக்குரிய தூதர் மார்ட்டின் லூத்தர் ஆவார். இவர் இன்றைக்கும் வேத பண்டிதர்களுக்கும் வேத போதகர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கூட நன்கு அறிமுகமானவராவார். இந்த சபைக்காலமானது கிபி 1520 ஆண்டு தொடங்கி கிபி 1750 முடிவுற்றது. இந்த காலத்தை நாம் சீர்திருத்த காலம் என்று அழைக்கிறோம். இச்சபைக்காலத்தை பற்றிய குறை என்னவென்றால் தங்களுடைய சொந்த நாமத்தை கொண்டிருத்தல் என்பதாயிருந்தது. இச்சபைக்காலத்தின் சிறுபான்மையினரான அந்த மீதியானவர்களுக்கு அளிக்கப்படும் பலன் என்னவென்றால் வெண்வஸ்திரம் தரித்து அவருக்கு முன்பாக நடத்தலும் ஆட்டுக்குட்டியானவின் ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர் காணப்படுவதுமே ஆகும். நாம் இதை படிக்க எடுத்துக் கொள்கையில் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த சபைக்காலத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷ மூன்றாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலிருந்து நாம் துவங்குவோம். சர்தை சபைக்குரிய செய்தி, சீர்திருத்தத்தின் காலம், விசுவாசிக்கிற ஒரு சிறு மீதியான கூட்டம், ஏறக்குறைய அற்றுப்போகும் நிலை. இதை பற்றி நான் மீண்டும் இங்கே சொல்வதற்கு காரணம், அதாவது புதிதாக வந்திருப்பவர்கள் இவ்விஷயங்களில் பின்தங்கி இருக்காமல் இருப்பதற்காகத்தான். இதை சரியாக கூறினால் சற்று மெருகில்லாதாக காணப்படுகிறது என்பதாக இருக்கலாம். சில வேளையில் நாம் நம்முடைய செய்திகளை மதிய வேளையில் வந்து அவற்றை வரைந்து வைத்து விடுவோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 7 ஆகிய சபைகளை குறிப்பாக காட்டும்படியான படத்தை வரைவோம். இது பிலதெல்பியா சபையில் ஆரம்பிப்பதாக அது இருக்கும். முதலாவதாக உள்ள இந்த சபை பெந்தேகோஸ்தையின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அதாவது அது பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்பட்ட ஒரு சபையாகும். ஆனால் அவர்கள் பின்காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்று அழைக்கப்படும் ஸ்தாபனாவியை அவர்களுக்கு மத்தியிலே அனுமதித்து துவக்கத்திலேயே சபையை மிகவும் பெரியதாக்க ஸ்தாபனமாக்கிட முயற்சித்தனர். பின்னால் இருப்பவர்களுக்கு நான் பேசுவது கேட்கிறதா? கேட்கிறதா? சரி, அதுவோ முதலில் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்பதாக இருந்தது. அது இன்னமும் அப்பொழுது ஒரு போதகமாக மாறவில்லை. கிரியைகள், நிக்கோலாய் என்ற வார்த்தையை நாம் பிரித்து அது எத்தகையது என்பதை பற்றி பார்த்தோம். நிக்கோலாய் மதஸ்தினர், அது நமக்கு ஒரு அந்நிய பெயராக இருந்தது. ஆகையால் நான் கிரேக்க மொழி அகராதியை எடுத்து பார்த்து அதன் அர்த்தம் என்னவென்பதை பிரித்து பார்த்தேன். நிக்கோ என்றால் ஜெயிப்பது அல்லது மேற்கொள்வது என்ற அர்த்தம், அல்லது ஒன்றை கீழே வீழ்த்துதல் என்று பொருள். நிக்கோலைட்டியன், லைட்டியன் என்றால் லைட்டி சபையை குறிக்கும். நிக்கோலைட்டியன், அது சபையை அதற்குரிய ஸ்தானத்திலிருந்து கீழே விழத்தல்லும் ஒரு கிரியையாகும். இது சபையின் மேல் ஒரு தலைமையான நபரை ஏற்படுத்தி அல்லது பேராயரை போன்றவரை ஏற்படுத்தி அவர் மேல் அனைத்து ஆசீர்வாதங்களையும் சாற்றி வேதத்தை அவர் ஒருவர் மாத்திரமே படிக்கலாம், அவர் ஒருவர் மாத்திரமே வியாக்கியானம் அளிக்கலாம் என்பதாயிருந்தது. அதன் பின்னர் இரண்டாவது சபைக்காலத்தில் சபையானது இன்னமும் ஒடுக்கப்பட்டது என்று பார்த்தோம். முதலாவது இன்னமும் பெந்தேகோஸ்தையாகத்தான் இருந்து வந்துள்ளது. ஆனால் இந்த இரண்டாவதோ ஸ்தாபனமாக ஆகியது. இப்பொழுது மூன்றாவது சபைக்காலமாகிய பெர்கமுவில் பெந்தேகோஸ்தே அனுபவமானது ஏறத்தாழ அற்றுப்போகத்தக்க நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் ஸ்தாபனத்தை பற்றிய போதகமானது முதல் சபை காலத்தில் இங்கே கிரியைகள் என்ற கட்டத்தில் இருந்து அது நெடுக வளர்ந்து கொண்டே போய் முடிவாகாது இங்கே மூன்றாம் சபை காலத்தில் போதகமாக மாறிவிட்டது. அவர்கள் அங்கே விவாகம் செய்து கொள்ளுகிற கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த குழுவானது பெந்தேகோஸ்தி அனுபவத்தை பெற்ற குழுவை மேற்கொண்டது. சகோதரரே, அதை பற்றி நான் கூறுவதோ முற்றிலும் உண்மை. அது பிழையற்ற சரியான வரலாற்று நூல்களின் படியாய் உள்ளது. நிசாயா ஆலோசனை சங்கம் பாக்ஸ் என்பவர் எழுதிய இரத்த சாட்சிகளின் புத்தகம் ஆகிய பண்டைய காலத்து மகத்தான வரலாற்று நூல்களையே அடிப்படையாக கொண்டவையாகும். மிகவும் பழமை வாய்ந்த சில பிரதிகளும் இடத்தில் இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றும் இதை நான் ஒரு பெந்தேகோஸ்தே காரணர் ரீதியில் கூறவில்லை. நான் பெந்தேகோஸ்தே என்று கூறுகையில் நாம் வாழ்கிற இக்காலத்தில் உள்ள பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை பற்றி கூறவில்லை. அது மற்ற சபைகளைப் போலவே பெந்தேகோஸ்தேயும் குற்றமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் நான் உண்மையான பெந்தேகோஸ்தேயை, உண்மையான தேவாவியை பெற்றிருக்கிற, மூல உபதேசத்தை உடைய, மூல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற, மூல நாமங்களை உடைய, ஆதியில் ஆரம்பித்த போது ஒவ்வொரு காரியமும் சரியாக வேதத்தின்படியாக இருந்து வந்த ஒன்றை பற்றியே குறிப்பிட்டு கூறுகிறேன். நாம் இப்பொழுது இந்த சபை காலத்திற்கு வரும்போது பெந்தேகோஸ்தே எதுவரைக்கிலும் வந்துள்ளது என்று நீங்கள் காண்கிறீர்கள். பின்னால் உள்ளவர்களால் சரியாக இந்த வரைபடத்தை காண முடிகிறதா? அங்கே பின்னால் உள்ளவர்களால் இதை பார்க்க முடிகிறதா? சரி, இப்பொழுது நேற்றிரவில் நாம் இங்கே வந்து இந்த பெரிய சபை காலத்தை இங்கே பார்த்தோம். கான்ஸ்டன்டைன் இவன் பெயரை இங்குள்ள இந்த வரைபடத்தில் நான் சுருக்கமாக கான்ஸ் என்று குறிக்கிறேன். அவன் ஒரு அஞ்ஞான விக்கிரகாராதனைக்காரனாக இருந்தான். இங்கே அவன் இந்த சபைக்காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களை, அதாவது நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்தை கை கொண்டிருந்தவர்களை தான் யுத்தத்தில் ஜெயிக்குமாறு வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான். அப்படி அவர்கள் ஜெபித்தால் அதில் தான் வென்றால் தான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிடுவதாகவும் கூறிவிட்டான். அவன் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கையில் ஒரு சொப்பனம் கண்டான். அதில் அவனுக்கு முன்பாக வெள்ளை சிலுவை ஒன்று நிறுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் நீ ஜெயிப்பாய் என்று அதில் கூறப்பட்டதாகவும் அவன் கண்டானாம். அதுதான் உண்மை. அதன் பின்னர் அவன் உறக்கத்திலிருந்து விழித்து தன் ராணுவத்தினரையும் எழுப்பி அவர்களுடைய கேடயங்களில் வெண்மணிற சிலுவையை வரைந்துட்டான். கத்தோலிக்க சமயம் தோன்றுவதற்கு காரணமாக இதுதான் அமைந்தது. அதுவே இன்றைக்கு கொலம்பஸின் வீரர்களின் குழு என்று அழைக்கப்பட்டது. வரலாற்றில் எந்த இடத்திலும் கான்ஸ்டன்டைன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கான சான்று எதையும் நீங்கள் கண்டெடுக்க முடியாது. அவன் நேர்மையற்ற ஒரு அரசியல்வாதி என்பதை தவிர வேறு எவ்விதத்திலும் அழைக்கப்படத்தக்கவன் அல்ல. அவனுடைய மனதில் தன்னுடைய ராஜ்யத்தை ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை பலப்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தையுடையவனாக இருந்தான். எனவே அஞ்ஞானியான அவன் விக்கிரகங்களை தொழுது கொண்டு வந்தவனாக இருந்தபடியால் அப்பொழுது அவன் அக்காலத்தில் இருந்து வந்த சடங்காச்சார கிறிஸ்தவர்களாகிய நிக்கோலாய் மதத்தினர் போதகத்தை பார்த்தான். அது ஏறத்தாழ ஜீவனற்ற நிலைக்கு அப்போது வந்திருந்தது. எனவே அவனும் நாம் ஏற்றளவில் பார்த்த அதே தந்திரத்தை கையாண்டான். பிலேயாமின் போதகமானது போதிக்கப்படும் என்பதை இயேசுவானவர் அது நடப்பதற்கு 304 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னுரைத்தார். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை எவ்வாறு வஞ்சித்து அவர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும்படியாக செய்தானோ அதை போலவே இங்கும் நடந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசித்தல் என்பது உண்மையாகவே அவைகளை தொழுது கொள்வதாகும் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் அதற்குள்ளாக போய் விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிந்து கொண்டு கிறிஸ்தவ சபைக்குள் அவ்விக்கிரகங்களை கொண்டு வந்து அங்கே பிலேயாம் இஸ்ரவேலரை தேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த பெரிய விருந்துக்கு அவர்கள் போகும்படி செய்தது போலவே இவர்களும் செய்தனர். கான்ஸ்டன்டைன் இதே தந்திரத்தை கையாண்டு இதே காரியத்தை செய்து ஒரு சபையை உருவாக்கினான். நிசாயா ஆலோசனை சங்கத்தில் அவன் சபைக்கு ஏராளமானவைகளை கொடுத்தான். அவனிடம் இருந்த பெரிய கட்டிடங்களை எல்லாம் அவன் ஆலயங்களாக மாற்றி சபைக்கு கொடுத்தான். அதன் பிறகு அவன் செலவை கற்களால் ஆன ஒரு பெரிய பலிபீடத்தை செய்வித்து அதை பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரித்தான். அதற்கு மேலே உயரத்தில் அவன் ஒரு சிங்காசனம் போனதொன்றை வைத்து அதன் மேல் உட்கார ஒரு புருஷனை நியமித்து அவனை தலைமையாக்கி பேரா என்று அழைத்திட்டான். இந்த சிங்காசனத்தின் மேல் அவர்கள் மூன்றாம் போனிபேஸ் என்பவனை அரியணையில் ஏற்றினார்கள். அவன் அவ்விதமான ஆடை அலங்காரத்துடன் நடந்து திரிந்தது மன்றி அவனுக்கு அவர்கள் பெரிய விலை உயர்ந்த அங்கிகளை செய்வித்து அவனை கடவுள் போல் அலங்கரித்து அவனை சிங்காசனத்தில் அமரப்பண்ணி அவனை பிரதிகுரு என்று அழைத்தனர். பிரதிகுரு அவனை விக்காரியஸ் பிலிடை, அதாவது அதன் பொருள் தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக என்பதாகும். ஞானமுள்ளவன் எவனோ அவன் அதை எழுதி கணக்கு பார்க்க கடவன். வைக்காரியஸ் பிலிடை, நீங்கள் ஒரு கோட்டை வரைந்து அதனதற்குரிய எண்களை வரிசையாக எழுதி அதை கூட்டி பார்த்தால் தேவன் கூறிய மிருகத்தின் லக்கம் சரியாக வருகிறது. 666 அதன் லக்கம். பாருங்கள், வைகாரியஸ் பிலியை. நான் ரோமாபுரிக்கு சென்ற போது வாடிக்கை நகரத்திற்கு சென்றிருக்கிறேன். அங்கே முப்பரிமாண கிரீடத்தை நான் பார்த்தேன். அந்த மூன்றும் பரலோகம் நரகம் உத்தரிக்கிற ஸ்தலம் ஆகிய மூன்றின் மேலும் போப்புக்கு ஆளுகை அதிகார வரம்பு உள்ளது என்பதை காட்டுகிறது. பாருங்கள், அக்கிரீடத்தையும் போப்பு உடுத்தும் அங்கேயும் மற்ற எல்லாவற்றையும் அங்கே பார்த்தேன். நான் வாடிகளில் இருந்தபோது அங்கே ஒரு வியாழக்கிழமை என்று மதியம் 3 மணி அளவில் கடைசியாக இருந்த போப்பை நான் சந்திப்பதாக இருந்தது. பேரன் வோர் பிளாம்பெக் என்பவர் இடத்தில் வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் போப்பை சந்திக்க செல்லும் போது அவர் அண்டை வந்ததும் நீங்கள் உங்கள் வலது முழங்காலில் முழங்கார்படியிட்டு வணங்கி அவரது விரலில் உள்ள மோதிரத்தை முத்தமிட வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது நானோ, அது முடியாத காரியமாயிற்று, அதை மறந்துவிடுங்கள் என்று. மேலும் நான் அந்த மனிதனுக்கு எதிராக கருத்து ஒன்றும் எனக்கு இல்லை. ஆனால் நான் ஒரு காரியம், ஒரு மனிதன் அவனுக்குரிய பட்டத்தை சொல்லி நான் அழைப்பேன். அவர் ஒரு சங்கை என்றிருந்தால் அதை குறிப்பிட்டு கூறுவேன், அது பரவாயில்லை. அவர் ஒரு பிஷப் அல்லது மூப்பர் டாக்டர் என்றெல்லாம் இருந்தால் அவர்களை குறிப்பிட்டு அவர்களை அழைப்பேன். அவ்வாறு அழைத்து அவர்களை நான் மகிழ்ச்சியாய் வாழ்த்துவேன். ஆனால் ஒரு மனிதனை ஆராதிக்க வேண்டுமா? ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே நான் என்னுடைய மரியாதையான பயபக்தியை தெரிவிப்பேன். நான் பணிந்து முழங்கார்படியிட்டு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதருக்கு முன்பாக மட்டுமே ஆராதனை செய்வேன் என்று கூறினேன். எனவே நான் போப்பை சந்திப்பதை பற்றிய விஷயத்தை மறந்துவிடுங்கள், அந்த சந்திப்பை ரத்து செய்துவிடுங்கள் என்று கூறிவிட்டேன். நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகையால் நான் தாய்நாடு திரும்பியதும் இன்னொரு மகத்தான அமெரிக்கர் இதே காரியத்தை செய்தார் என்பதை நான் கண்டுகொண்டேன். அவர்தான் டெடி ரூஸ்வெல்ட். அவர் அதை செய்ய மறுத்துவிட்டார். வரலாற்றில் அதை பற்றி கூறப்பட்டுள்ளதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துள்ளீர்களா? போப்புடைய மோதிரத்தை பணிந்து முத்தமிட வேண்டும் என்பதால் போப்பை சந்திக்க அவர் மறுத்துவிட்டார். போப்பின் கால் கட்டை விரலில் கூட ஒரு மோதிரம் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓ, வேண்டாம், முடியாது, அத்தகையது வேண்டாம். ஆகையால் அதன் பின்னர் எப்படியாயினும், அதாவது இப்பொழுது, கடந்த இரவில் நாம் பிளேயாம் செய்ததைப் போலவே அவர்கள் சபையையும் அஞ்ஞானத்தையும் ஒன்று சேர்த்து விவாகம் செய்து சபைக்குள்ளா அஞ்ஞான உபதேசங்களையும் அஞ்ஞான விக்கிரங்களையும் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தோம். ஜூபிட்டர் கடவுள், சூரிய கடவுள், மார்ஸ் கடவுள், வீனஸ் கடவுள் ஆகிய யாவற்றையும் அவற்றின் விக்கிரங்களையும் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து இரவல் வாங்கி அவைகளுக்கு பவுல், பேதுரு, கன்னிமரியாள் என்று பெயர் சூட்டினார்கள். பேதுருவிடம் இயேசு திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறியதால் அவன் ஒரு அப்போஸ்தலப்பட்ட வாரிசு பரம்பரை என்று போதித்து இவ்வாறாக ஒரு மனிதனை இதோ உங்களுடைய பிரதிகூறு என்று அறிமுகப்படுத்தினார்கள். இன்றைய வரைக்கிலும் அது கத்தோலிக்க உபதேசமாகவே இருக்கிறது. அவர்கள் விக்கிரகங்களை உண்டாக்கிக் கொண்டார்கள். பின்னர் அவர்கள் என்ன செய்தனர்? கிறிஸ்தவத்திற்குள், போலியான கிறிஸ்தவத்திற்குள் விக்கிரகாராதனை கொண்டு வந்தார்கள். அவர்களால் உண்மையான கிறிஸ்தவத்திற்கு அதை கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் சிறிய கூட்ட பெந்தேகோஸ்தர்களோ, இப்பொழுது நினைவிருக்கட்டும், நான் இந்த இடத்தில் பாப்டிஸ்டுகள், மெத்தடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் ஆகியோரை பற்றி கூறவில்லை. அவர்கள் எல்லோருமே உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அசலான தேவனுடைய சபையானது பெந்தேகோஸ்தையாக இருக்கிறது. அப்படியே இருந்தது, இருக்கிறது, அப்படியே இனியும் இருக்கும். அங்கேதான் சபையானது ஆரம்பித்தது. முதல் காலத்தில் பெந்தேகோஸ்தையின் வல்லமையோடு சபையானது ஆரம்பித்தது. இப்பொழுது நீங்களோ அது சரிதானா சகோதரன் பிரணாம் அவர்களே என்று கேட்கலாம். நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் நீங்கள் பார்க்கையில் காலத்தின் நீரோடை வழியாக நீங்கள் கவனித்து வருகிறீர்களேயானால் உண்மையான அசலான தேவ பிள்ளைகள் அந்த பெந்தேகோஸ்தையின் ஆசீர்வாதங்களை விடாமல் பற்றிக் கொண்டிருந்ததை கண்டறியலாம். அந்நிய பாஷைகளை பேசியும் பாஷைகளை வியாக்கியானித்தும் அற்புத அடையாளங்களை ஊழியத்தில் கொண்டிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதையே காலங்கள் தோறும் உண்மையான சபையானது செய்து வந்துள்ளது. எனவேதான் நான் வரலாற்றை ஆராயி அற்புத அடையாளங்களை கொண்டிருந்த பவுல், இரேனியஸ், பரிசுத்த மார்ட்டின், கொலம்பா ஆகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் இங்கே இந்த காலத்துக்குள்ளாக நான் தெரிந்து கொண்டேன். சரி, அவர் கூறினதோ ஒலிபெருக்கியானது சரியாக வேலை செய்யவில்லை என்று தெரிகிறது. அது பரவாயில்லையா? சரி, இல்லை. இப்பொழுது நான் பேசுவது கேட்கவில்லை போலும். எனவேதான் அவர்கள் தங்கள் தலைகளை அசைத்ததை தெரிவிக்கிறார்கள். வில்லி, சரி, உங்களால் அதாவது இதுவா? இப்பொழுது நான் பேசுவது இப்பொழுது கேட்கிறதா? இப்பொழுது எப்படி இருக்கிறது? அது நன்றாக உள்ளதா? ஆம், இப்பொழுது யாவரும் சரியாக இருக்கிறது, பேசுங்கள் என்கிறார்கள். நல்லது. பால், உனக்கு ஒரு மதிப்பெண் குறைகிறது. சரி, சரி. இந்த சபை காலத்தில் இந்த பெரிய சபையை அவன் உருவாக்கிய பொழுது இம்மனிதனை உலகளாவிய அனைத்து சபைகளின் தலைமை குரு, அத்தியட்சராக நியமித்து ஏராளமான பணத்தை வாரி இறைத்து இன்னும் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து சபையையும் அரசாங்கத்தையும் ஒன்றாக இணைத்து கடைசியில் சபையானது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய விட்டுவிட்டான். அவனை ஒரு மகத்தான மனிதனாக்கி விட்டான். கான்ஸ்டன்டைன் செய்த இதே காரியம்தான் பழைய ஏற்பாட்டு சபையிலும் செய்யப்பட்டதாக தேவன் கூறினார். அதாவது எலியாவின் நாட்களில் இவர்கள் எசமேல் என்னும் அப்பெண்மணி கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்படுத்தும்படி விட்டுவிட்டனர். அதே சம்பவம் இருண்ட காலத்தில் சம்பவித்தது. இங்கு பெந்தேகோஸ்தையானது எவ்வாறு உள்ளது என்பதை பாருங்கள். என்னே அது கருமையடைந்து விட்டது. கொஞ்சம் குறைய 1000 ஆண்டுகள் இந்நிலையில் இருந்தது. கிபி சுமார் 500 முதல் கிபி 1500 முடிய, கிபி 606 முதல் 1520 முடிய இக்காலம் இருந்தது. இருப்பினும் ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கணக்காகிறது. ரத்தம் சிந்தும் கொலைவெறியின் உபத்திரவங்களில் அவர்கள் இருந்தார்கள். சரித்திரத்தை படித்து பாருங்கள். ஒரு கத்தோலிக்கர் உங்களிடத்தில் தாங்கள்தான் கிறிஸ்தவ சபை என்று கூறுவார். அவர்கள் மத ஸ்தாபனமாகி சபையாகிய கிறிஸ்தவ சபையினர். ஆனால் உண்மையான பெந்தேகோஸ்தரோ நசுக்கப்பட்டனர், கொலை செய்யப்பட்டனர், போப்புகளாலும் அத்தியட்சர்களாலும் கொலை செய்யப்பட்டனர். முடிந்த அளவு ரத்தம் சிந்தப்பட்டது. அதை கூறுவதால் ஒரு நாள் என்னுடைய ஜீவனுக்கும் ஆபத்து நேரிடப் போகிறது பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் எங்கே போகிறேன் என்பதை அறிந்தே உள்ளேன். நான் இப்பொழுதும் அறிவேன். தொடர்ந்து இந்த பாதையோ ரத்தம் வழிந்தோடியதாகவே இருக்கிறது. ஆனால் தேசத்தில் நடப்பதை பார்க்கையில் இனி காலம் செல்லாது. அந்த வேளையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை விட்டு ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். அது சத்தியமாக இருக்கிறது, அதோடு தரித்திருங்கள். அந்நாட்களில் அவர்கள் செய்ததைப் போலவே உங்களுடைய ரத்தத்தை அதனோடு கலந்திடுங்கள். இங்கே என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதன் பிறகு இங்கே எசபேலின் போதகமானது உள்ளே வருகிறது. எசபேல் ஒரு அஞ்ஞான பெண்மணியாவார். கான்ஸ்டன்டைன் செய்த அதே காரியத்தை தான் ஆகாபும் செய்தான். தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பெண்மணியை விவாகம் செய்து கொண்டான். அதன் மூலம் இஸ்ரவேலுக்குள் அவன் விக்கிரகாராதனையை கொண்டு வந்தான். இதே காரியத்தை தான் கான்ஸ்டன்டைனும் சபைக்காலத்தில் செய்தான். பெந்தேகோஸ்தே அனுபவம் ஏறத்தாழ முழுவதும் அச்சுப்போனது போலாகிவிட்டது. இப்பொழுது தேவன் மார்ட்டின் லூத்தரை எழுப்பினார். எவ்வாறு ஒளியானது ஒவ்வொரு சபைக்காலத்திலும் படிப்படியாக மங்கிக் கொண்டே வந்து இங்கே நான்காவது சபைக்காலத்தில் முற்றிலும் மங்கி இங்கே அதிகம் இருள் சூழ்ந்து விடுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பின்னர் மீண்டும் ஒளி இங்கே கொஞ்சம் அதிகரித்து இங்கே மீண்டும் மங்கிவிடுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு இரவில் அது பெரியதொரு பாடமாக இருக்கப் போவதால் இங்கே நான் சற்று குறித்திருக்கிறேன். நாம் இங்கேதான் மாட்டிக்கொண்டோம் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இதிலிருந்து இருண்ட காலம் கிபி 606 முதல் கிபி 1520 முடிய சரியாக இங்கே உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் இதை இங்கே வரைகிறேன். 606 முதல் 1520 முடிய உள்ள காலமாகும். அது இருண்ட காலம். இருண்ட காலங்களுக்குள் சென்ற சபை இங்கே உள்ளது. இப்போது நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே வரும் இந்த சபையோ லுத்தரன் சபையாய் உள்ளது. கடந்து சென்ற சபை காலத்துக்குள் இருந்த இந்த ஜனங்கள் மரித்தனர். இரேனியஸ், மார்ட்டின், கொலம்பா ஆகியோரை போன்ற இந்த ஜனங்கள் அக்காலங்களில் மரித்து கடந்து சென்றனர். இப்பொழுது எந்த ஒரு நம்பத்தகுந்த வரலாற்று நூலையும் எவரேனும் ஆராய்ந்து பார்க்க விரும்பினால் நீங்கள் சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த பேட்ரிக் ஒரு கத்தோலிக்கர் என்று அவர்கள் கூறுகிற போது அவர்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையே அறியாதிருக்கிறார்கள். பரிசுத்த பேட்ரிக் கத்தோலிக்க சபையை மறுதளித்தார். அவர் ஒருபோதும் ரோமாபுரிக்கு சென்றதே இல்லை. மேலும் அவர் உறுதியாக அவர்களுடைய போதகத்தை மறுத்தார். அது முற்றிலும் உண்மை. இங்கிலாந்தின் வடக்கு பிரதேசத்தில் இல்லை, இன்றைக்கு அயர்லாந்துக்கு செல்லுங்கள். அதே காரியத்தை நீங்கள் அங்கு காணலாம். பரிசுத்த பேட்ரிக் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தார். ஆனால் பரிசுத்த பேட்ரிக் அவர் அயர்லாந்து தேசத்திலிருந்து எல்லா பாம்புகளையும் துரத்திவிட்டார் என்று கூறப்படுகிறது. அது வெறும் கட்டுக்கதை தான். வில்லியம் டெல் என்பவர் தன் மகனின் தலையில் ஆப்பிளை வைத்து சரியாக குறிவைத்து அந்த ஆப்பிளை சுட்டு தள்ளினார் என்ற கதையை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? அது கத்தோலிக்க சமயத்தின் ஒரு கட்டுக்கதையாகும். அதை பற்றி எந்த ஒரு சான்றும் கிடையாது. அது சம்பவித்ததாக கூறப்படும் அதே ஸ்தலத்தை நேரில் போய் பார்த்தேன். அங்கே சுவிட்சர்லாந்தில் உள்ள அந்த இடத்தில் இது வெறும் கதைதான், உண்மையாக அப்படி இல்லை என்றே எழுதப்பட்டுள்ளது. அத்தேசத்தில் லூர்சன் என்ற ஏரியின் பக்கத்தில் அது நடந்ததாக கதை சொல்லப்படுகிறது. அதே இடத்தில் நானும் பில்லியும் நேரில் போய் பார்த்தோம். அவர் ஒரு மனிதனை சுட்டுவிட்டார், அதுதான் உண்மை. அவர் மகனின் தலையில் ஒரு ஆப்பிளை வைத்து ஆப்பிளை சுடவே இல்லை. அது வெறுமன கட்டுக்கதை, மூடத்தனமான காரியங்கள். அது அவனமாய் ஒருபோதும் நடக்கவே இல்லை. அவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்பதை நிரூபிக்கும் ஆவணம் ஒன்று கூட கிடையாது. அங்கு நடந்தது என்ன அல்லது அவர்கள் செய்த காரியம்தான் என்ன என்பதை பற்றிய கட்டுக்கதை உண்மையாக வெளிப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் சொல்வது என்னவா இருந்தது என்பது உண்மையிலேயே பொய்யென கசிந்து விட்டது. ஆனால் அவர் அதை செய்தார் என்று சரித்திரம் உண்மையாகவே கூறாதது போன்றதல்ல இச்செய்தியில் கூறப்படுகிற காரியங்கள். எனவே இங்கே இந்த சபைக்காலத்தில் ஒளியானது கொஞ்சம் குறைய முற்றிலும் அற்றுப்போய்விட்ட நிலையில் ஆகிவிட்டது. அதற்கடுத்து வந்த சபைக்காலம் சீர்திருத்த காலமாக வருகிறது. இது முதற்கொண்டு ஏறத்தாழ 1000 ஆண்டு காலம் இருண்ட காலத்திற்குள் சபை சென்று விட்டது. அப்பொழுது ஒளி மங்கி இருட்டாயிற்று. இரேனேசின் காலத்தில் இருந்த பார்வை இங்கே முழுவதும் இல்லாமல் மங்கி போய்விட்டது. இரேனியஸ் ஒரு மகத்தான மனிதனாய், ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். எனவே இவரை போன்று இன்னும் அநேக நூற்றுக்கணக்கான வெளியேற்ற பரிசுத்தவான்கள் அந்த அரங்கத்தில் இருந்து கிறிஸ்துவ நிமித்தம் தங்கள் ஜீவியங்களின் ரத்தத்தை தாராளமாக சிந்தி உயிர் நீத்தனர். அவர்கள் தங்கள் ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானத்திற்காகவும் அந்நிய பாஷைகளில் பேசினதற்காகவும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை தங்களில் பெற்று தெய்வீக பிரசனத்தோடு ஜீவித்ததற்காகவும் சிந்தினார்கள். அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் தான் உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அது உண்மை, அது முற்றிலும் உண்மையே. ஓ, பாதாளத்தில் உள்ள பிசாசுகளில் லேகியோன் கூட்டம் அவர்களை கொடுமைப்படுத்த கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்ததை போலும் இதை இவ்வாறு கூறுவதை தவிர வேறு எவ்விதத்திலும் பாத்திரமானவாறு அழைக்க எனக்கு தெரியவில்லை. அவ்விதமாக வந்து தங்களுக்கென சபையை உருவாக்கி தங்களை தாங்களே பெரிதுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அவர் தன்னைத்தானே தீர்க்கதரிசியானவர், அதாவது வார்த்தையின் தெய்வீக வியாக்கியானி. தன்னை தவிர வேறு யாரும் இல்லை. குருக்களை தவிர வேறு யாருக்கும் வேதத்தை வியாக்கியானிக்க முடியாது என்றெல்லாம் ஆக்கிக் கொண்டார்கள். அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டாலும் அவள் அப்படியல்ல. அவள் ஒரு பொய் சொல்லுகிறவளாயிருந்தாள். உங்களுக்கு புரிகிறதா? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் தேவனோ சத்தியத்தை பெற்றிருந்த தன்னுடைய தூதனை அங்கே வைத்திருந்தார். சத்தியமானது எப்பொழுதும் அதற்கு திரும்பி போகும், புரிகிறதா? எப்பொழுதும் அது மூல வார்த்தைக்கு திரும்பி போகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அதிலிருந்து ஒருபோதும் மாறுகிறதில்லை. கடந்த இரவிலும் நாம் இங்கிருந்து கடந்து செல்லும் முன் இதை பற்றி பார்த்தோம். எனவே அது உங்கள் இதயத்தில் ஆழமாய் பதிந்துவிடும். அது மட்டுமின்றி முன்னடையாளமாக, அதாவது அந்த யெசபேலுக்கு ஒரு குமாரத்தி இருந்தால் அது உங்கள் நினைவில் இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் இந்த கள்ள சபையான ரோமுக்கும் குமாரத்திகள் இருக்கின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. அவள் தான் ஏசிகளின் தாயாவாள். அது உண்மையல்லவா? யெசபேலுக்கு ஒரு குமாரத்தி உண்டு. அவளை யெசபேல் என்ன செய்தாள் பாருங்கள். அவைகள் யாவும் எப்படியாய் முன்னடையாளமாகவும் சாயலாகவும் நிழலாகவும் உள்ளது என்பதை பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரன் யோராம் தன் மகளை விவாகம் செய்யும்படி அவள் ஏற்பாடு செய்தாள். அந்த நேரத்தில் இஸ்ரவேலானது இங்கே இந்த விதமாக இரண்டாக பிளவுபட்டிருந்தது. அதாவது இங்கே ஒரு பக்கத்தில் இஸ்ரவேலும் இங்கே மற்றொரு பக்கம் யூதாவுமாய் இங்கே எருசலேமில் இருந்தனர். இந்த பக்கம் ஆகாவும் மறுபக்கம் யோராமும் இருந்தனர். இந்த பக்கத்தில் இஸ்ரவேலை இஸ்ரவேல் முழுவதும் வசப்படுத்தி வென்று அவர்கள் விக்கிரகங்களை வணங்கும்படி செய்துவிட்டாள். அப்பொழுது அதாவது ஆனால் எலியாவும் அந்த சிறிய குட்டமான உண்மையான ஜனங்களும் இப்பாவத்திற்கு உடன்படவில்லை. சரி, இப்பொழுது இந்த மறுபக்கத்தில் யூதேயாவில் யோராம் அரசாண்டார். யெசபேல் ஆகாவின் மூலம் இம்மகளை பெற்றெடுத்து அவள் பெரியவளான போது யோராமினுடைய மகனுக்கு இல்லை, அவளை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் மைந்தன் யோராமுக்கு விவாகம் செய்வித்தாள். இவ்விவாகத்தின் வாயிலாக யூதாவுக்குள் விக்கிரக வணக்கம் மற்றும் எருசலேமில் அஞ்ஞான பலிபீடங்களும் எழும்பின. சரியாக அதைத்தான் கத்தோலிக்க சபையானது செய்தது. அவள் ஸ்தாபன உபதேசத்தில் நிலைத்திருந்து பரிசுத்தாவி சபையில் இல்லாமல் போகும்படி செய்து தன் மகள் சபையிலும் அவ்வாறே ஆகும்படி செய்து விட்டாள். அவைகள் லூத்தரன் சபை, மெத்தோடிஸ்ட் சபை, பாப்டிஸ்ட் சபை, பெந்தேகோஸ்தே மற்றும் இன்ன பிற சபைகள். அதே காரியத்தை அவள் செய்தாள். வேதமோ அவள் வேசிகளின் தாய் என்று கூறியுள்ளது. இப்பொழுது நீங்கள் வேத வாக்கியங்களின் வாயிலாக இதை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நான் இங்கே கூறியுள்ளதற்கு மாறாக வேறு விதமாக வேத வாக்கியங்கள் உங்களுக்கு தென்படுகிறது என்றால் அதை எடுத்துக்கொண்டு ஒரு பண்புள்ள மனிதராய் நீங்கள் என்னத்தில் வாருங்கள், புரிகிறதா? அதுதான் சரி. அது அவ்வாறு வேதத்திற்கு மாறாக இல்லையே. புராட்டஸ்டன்ட் மார்க்கமானது இருப்பதிலெல்லாம் அதிக விஷம் நிறைந்ததான ஸ்தாபனங்களை கொண்டதாக இருக்கிறது. அவைகளில் மனிதர் சபையை ஆளும்படி அவர்கள் செய்கிறார்கள். அங்கே சிங்காசனத்தில் ஒரு மனிதனை தேவன் போல் அமர வைத்தார்கள். அதே போல் இங்கும் இன்னொரு சொரூபத்தை ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். பெந்தேகோஸ்தையின் தலைமை அத்தியட்சகர் அல்லது பொது கண்காணிகள் போன்றவர்கள் என்று கூறுகிறார்கள். நல்லது, அவரது உபதேசம் என்ன என்று நான் பார்க்கட்டும். ஓ, அவர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுள்ளாரா? அவரால் இதில் உள்ளே வர முடியாது. இல்லையா சகோதரரே, நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள். அதுவும் கூட புறக்கணிக்கப்பட்டதே. அவர்களோ இவ்வாறு கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன், உங்களில் எவரும் அங்கே கூட்டத்திற்கு போக கூடாது, அதற்கு என் அங்கீகாரம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, அதை விட்டு விலகியிருங்கள். அங்கே தேவன் என்ன செய்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. நீங்கள் நம்முடைய போதக கண்ணாடி வழியாக பார்க்காவிடில் ஏன் உங்களுக்கு பார்வையே இல்லை என்கிறார்கள். இவ்வாறாக மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுகிறார்களே, அந்த சொரூபம் பேசும்படி அதற்கு உயிர் கொடுக்க வேண்டியதாக உள்ளது. அது சரியாக அப்படித்தான் உள்ளது. அவருக்கு பேச முடியும் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். ஒரு தடவை அவரை சற்று குறுக்கிட்டு பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக தொல்லையில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். நான் ஓக்லஹாமாவில் உள்ள டூல்சா இடத்திற்கு சென்றதை பற்றி எண்ணி பார்க்கிறேன். ஓ, அங்கே நான் சங்கடமான குழப்பத்தில் அகப்பட்டுக் கொண்டேன். அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அங்கே வந்து குழுமிவிட்டன. அப்பொழுது நான் அந்த கட்டடத்தில் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் ஒரு தரிசனம் கண்டேன். அதில் நான் ஒரு அழகான சிறிய பூனைக்குட்டி ஒன்றை கண்டேன். அப்பூனை பட்டு தலையணையில் படுத்திருந்தது. அதுவோ மிகவும் அழகாக இருந்தது. நான் அதன் அண்டையில் சென்றேன். நான் ஒரு பூனையை கண்டால் பயப்படுகிறேன். நான் அதன் அண்டை சென்று அதை தடவி கொடுக்க ஆரம்பித்த போது அது அவ்வாறு அவ்விதமான விசித்திரமான சத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அழகான சிறிய பூனைக்குட்டியே என்று கூறி நான் அதை தடவி கொடுத்தேன். அதுவோ பர் என்றது. மிகவும் அருமையாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, அப்பூனையின் பின்னால் இருந்த தலையணையை நான் பார்த்தபோது அதிலோ பெந்தேகோஸ்தே பூனைக்குட்டி என்று எழுதியிருந்தது. அப்பொழுது நான் இப்பொழுது இது விசித்திரமாக இல்லையா என்று எண்ணினேன். மேலும் நான் இது ஒரு தரிசனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில், நீ இதன் ரோமத்தை இவ்வாறு எடுத்து தடைவிடும் வரையில் ஒன்றும் பாதகமில்லை, ஆனால் இப்பொழுது இது உண்மையில் எதனால் உண்டானது என்பதை காண விரும்பினால் அப்பொழுது அதன் ரோமத்தை பின்பக்கமாக தடைவிடு என்றது. புரிகிறதா? எனவே நான் அவ்வாறே அதன் ரோமத்தை பின்பக்கமாக தடைவிட்ட போது அதன் கண்களோ நிலைக்குட்டி வெளியே வந்து பச்சை நிறம் கொண்டு அது ஒரு பெரிய ராட்சத மிருகம் போலாகி என் மேல் கடுமையாக சீர்னது. நீங்கள் அதை பின்பக்கமாக தடைவிட்டு பாருங்கள். அதாவது அதனுடைய ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்கள் கொடுக்கிற ஞானஸ்தானமானது பிசாசினுடையது, கத்தோலிக்க சபையினுடையது என்றெல்லாம் சொல்லி பாருங்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள். புரிகிறதா? அது சீறி எழுந்துவிடும். நானோ கீழே இறங்கி வந்து சகோதரன் ஜீன் இன்னும் மற்றவர்கள், ஓ சகோதரன் லியோ மற்றும் அங்குள்ளவர்களிடத்தில் எனக்கு இந்த கட்டிடத்தில் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களை பற்றிய ஒரு உண்மையான தரிசனம் உண்டாயிருந்தது என்று கூறினேன். இப்பொழுது நாம் 3 அதிகாரத்தில் இருந்து படிப்போம். சர்தை சபையானது மரித்த சபையாக உள்ளது. அது மரித்ததாக இருந்தது. ஏனென்றால் அது இந்த காலத்தில் கொல்லப்பட்டிருந்தது. இன்னும் சில நிமிடங்களுக்குள் இந்த காலத்தில் ஜீவனானது ஒரு சிறிதளவே இருந்தது என்பதை பார்ப்போம். கிபி 1520 முதல் கிபி 1750 முடிய சர்தை சபையின் காலம் நீடித்தது. இந்த சபைக்காலத்துக்குரிய நட்சத்திரம் அல்லது தூதன் அல்லது செய்தியாளர் அவரது கரத்தில் இருக்கிறார். அது தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதா? அந்த நட்சத்திரம் ஒரு தூதனாயிருந்தது. அத்தூதன் அக்காலத்துக்குரிய செய்தியாளர் ஆவார். சரி சரி, இப்பொழுது நாம் நிசாயா ஆலோசனை சங்கத்தோடு முடித்துள்ளோம். சபையானது அங்கேயே மறித்துவிட்டது. சபையும் அரசும் ஒன்றாக இணைந்துவிட்டது. அப்பொழுது அவர்கள் அதிகாரத்துக்கும் மகிமைக்கும் உயர்ந்தார்கள். கடந்த இரவில் நம்முடைய பாடத்தில் மக்கள் அப்பொழுது என்ன நினைத்தார்கள் என்பதை பார்த்தோமே, அது நினைவிருக்கிறதா? 1000 வருட அரசாட்சி துவங்கிவிட்டது என்றார்கள். அவர்களோ கிறிஸ்து வராமலேயே 1000 ஆண்டு அரசாட்சி வந்துவிட்டது என்று போதித்தார்கள். பாருங்கள், கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகுதான் 1000 வருட அரசாட்சி ஏற்படும். அந்நாட்களில் நடந்ததை பற்றி வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் கள்ள இயேசுக்கள் எழுப்பினார்கள் என்றும் இன்னும் பலவிதமான விதமான காரியங்கள் ஏற்பட்டன என்றும் அறியலாம். பாருங்கள், அவர்களோ இயேசுவானவரே போப் என்று கருதினார்கள். அவரை பிரதிகுரு என்று அழைத்தார்கள். அதன் அர்த்தம் தேவனுடைய குமாரனுக்கு பதிலாள் என்பது. ஆம், அவர்களுடைய பெரிய பரிசுத்த தேவனை போலுள்ளவன் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டும். இயேசு வருவதற்கு முன்னால் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கள்ள இயேசுக்களும் எழும்புவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அது உண்மை. இதோ இங்கே, ஆனால் சபையானது மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு போகிற வரையிலும் இயேசுவானவரி பூமியின் மேல் தன் பாதங்களை வைக்க மாட்டார் என்பதை நான் உங்கள் இதயங்களில் பதிய செய்யட்டும். இப்பொழுது நீங்கள் அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், ஆனால் இயேசுவானவர் இப்பூமியின் மேல் கால் வைக்க மாட்டார். இயேசு ஒருபோதும் இதற்கு முன் பூமிக்கு வருவதில்லை. ஏனென்றால் எக்காலம் துணிக்கும், நாம் அப்பொழுது அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அப்பொழுது சபையானது ஏற்கனவே புறப்பட்டு போய்விட்டிருக்கும். பிறகு இயேசு தோன்றும் பொழுது அவருடைய திரும்பி வருதலாக இருக்கும். புறஜாதி மனவாட்டி அவரை சந்திக்கும்படி ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கே அவரை சந்திப்பாள். அது வேத வாக்கியங்களின் படியாக இருக்கின்றதா? புரிகிறதா? அவர்களோ மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரை ஆகாயத்தில் சந்திப்பார்கள். நாம் இப்பொழுது மேலே போய்விடுவோம். இயேசு, அதாவது அவர் தம்முடைய சபையை மகிமையில் எடுத்துக்கொண்டு தன் வாஸ்தலத்திற்கு அடுத்து சென்று அங்கே ஆட்டுக்குட்டியானவரின் கலியாண விருந்து முடிந்த பிறகு அவர் யூதர்களின் மீதியானவர்களுக்காக பூமிக்கு திரும்பி வருகிற வரையிலும் அதற்கு முன்னால் இம்மண்ணின் மேல் அவர் பாதங்கள் ஒருபோதும் படுவதே இல்லை. நிசாயா ஆலோசனை சங்கம் முடிவடைந்த பிறகு சபையானது விழுந்து போய்விட்டது. அதன் பிறகு போப்புமார்க் ஆளுகையின் கீழ் கொஞ்சம் குறை 1000 ஆண்டு காலம் சபை உட்பட்டது. அவர்களோடு முரண்படுகிற யாவரையும் அவர்கள் கொன்று தீர்த்தார்கள். அது உண்மை. இசபேல் இஸ்ரவேலுக்கு செய்தது போல ஒன்று கத்தோலிக்க சபையத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற நிலைமையே நீடித்தது. இஸ்ரவேலில் பாகாலுக்கு முழங்காற்படியிடாத எலியாவும் அவனோடு மீதியான இஸ்ரவேலர் சிலருமாகிய ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்தது போல இச்சபை காலத்திலும் வெகு சிலரே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நடித்தனர். மற்றபடி பரிசுத்த ஆவி கொஞ்சம் குறைய முற்றிலும் நீங்கி போன நிலைதான் நீடித்தது. அதை பற்றி நீங்கள் வாசித்து பார்க்க விரும்பினால் 1 ராஜாக்கள் 19:18 எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே எலியா ஒரு கெதியின் வாயிலில் நின்று கொண்டு, போதும் கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் கொன்று போட்டார்கள், அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரமே மீதியாக இருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் தேவனோ எலியாவிடம், சபையில் இன்னும் பாகாலுக்கு முழங்காற்படுகிடாத சில 100 கணக்கானவர்களை மீதியாக வைத்திருக்கிறதாக கூறினார். இப்பொழுது நாம் சர்தை சபையை ஆரம்பிக்கிறோம். 1 வசனத்தில் சர்தை என்ற வார்த்தை உள்ளது. சர்தை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் அதன் அர்த்தத்தை காண விரும்பினால் தப்பித்துக் கொண்டவன் என்று பொருள். சர்தை என்பதற்கு உண்மையான அர்த்தம் தப்பித்துக் கொண்டவன் என்பதாகும். அதுதான் சர்தை என்பதற்கு அர்த்தமாகிறது. சரி, தப்பித்துக் கொண்டவன். இப்பொழுது பாருங்கள், தப்பித்துக் கொண்டவன். நாம் இப்பொழுது 1 வசனத்திலிருந்து துவங்கப் போகிறோம். நாம் இந்த காலத்தை சீர்திருத்த காலம் என்று அழைக்கப் போகிறோம். நாம் இதை இவ்வாறு இச்சபை காலம் சீர்திருத்த காலம் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமானதுதான். ஏனென்றால் அது, அதாவது சீர்திருத்தம் தான் தப்பித்துக் கொண்ட ஒன்றாக இருந்தது. அதில் இருந்து அது தப்பித்து வெளியேறியது. நாம் இப்பொழுது 1 வசனத்தை எடுத்துக் கொள்வோமாக. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். 1வது வாழ்த்துதல், 7 ஆவிகள் எனப்பட்டவைகள். 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் ஆவிகளாகிய தூதர்கள் நட்சத்திரங்களாகிய செய்தியாளரிடம் வந்தனர். 7 ஆவிகள் என்றால் 7 வித்தியாசமான காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு செய்தியாளனை அபிஷேகிப்பார். அப்பொழுது அவன் தன்னுடைய நாளில் நட்சத்திரமாக இருந்து வந்தான். ஆவி நித்தியமானது. புத்துவிளக்கான இந்த சபை காலங்களில் இருளான வேளைகளில் ஒளியை பிரதிபலிக்கிற காரியத்தை செய்யும்படி நட்சத்திரமானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நட்சத்திரங்கள் எடுத்து காட்டுகின்றன. தூதனாகிய ஆவி நட்சத்திரத்திடம் சென்றது. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஒளியை அந்த சபைக்காரத்துக்குரிய நட்சத்திரத்தின் வாயிலாக அது பிரதிபலித்து காட்டியது. இந்த ஏழு ஆவிகள் யார் என்று நீங்கள் அறிய அவளோடு இருந்திருப்பீர்கள். அது ஏழு சபை காலங்களுக்குரிய ஏழு செய்தியாளர்களாகிய தூதர்கள். புரிகிறதா? ஒவ்வொரு காலத்திலும் குறிப்பிட்ட நட்சத்திரமானது காட்சியில் தோன்றிய பொழுது பரிசுத்த ஆவி இறங்கி வந்து அந்நட்சத்திரத்தை அபிஷேகித்து முதலாவது நட்சத்திரம் எவ்வாறு இருந்ததோ அதே வண்ணம் இதுவும் இருக்க செய்தது. இப்பொழுது நான் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தட்டும். அது என்ன விதமான நட்சத்திரமாய் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறினார். ஏனென்றால் சாத்தானும் ஒரு நட்சத்திரம் தான். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது கவனியுங்கள், பவுல் கூறினான், பவுல் எபேசு சபையின் நட்சத்திரமாய் இருந்தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவன் கூறினான், இப்பொழுது அது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 1:8 பவுல் இவ்வாறு கூறினான், அவன் ஏற்கனவே தான் போன பிறகு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் வரும் என்று எச்சரித்திருக்கிறான். வானத்தில் இருந்து வரும் தூதன் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் இப்பொழுது இந்த மனிதன் ஒரு தூதனைப் போல காட்சியளித்து ஒரு பெரிய பிரதிகுருவாக காணப்படுவான் என்பதை அவன் அறிந்திருந்தான். பவுல், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து வருகிற தூதன் அல்லது வேறு யாராவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறினான். சரிதானே? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றிராவிடில் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்படி பவுல்தான் எபேசியரை வற்புறுத்தினான். பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக மீண்டும் சரியானபடி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறினான். அப்போஸ்தலர் 19:5 அவன் அவர்கள் மேல் தன் கைகளை வைத்தபோது அவர்கள் வரங்களை பெற்று சபைக்குரிய ஒழுங்கில் நிலைநாட்டப்பட்டு அற்புதங்களை நடப்பித்தல், தெய்வீக சுகமளித்தல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் செய்தல் போன்ற வரங்களை பெற்று விளங்கினார்கள். சரிதானே? 1 Corinthians 12 பவுல் என்ன கூறுகிறான் என்று பாருங்கள். 1 Corinthians 12 நீங்கள் அதை கண்டறியலாம். அவர் சபையில், அதாவது தேவன் சபையிலிருந்து மகத்தான வரங்களை அளித்தான். தேவ மகிமைக்காக வரங்களை அவர்கள் பயன்படுத்தும்படி சபையில் அதற்கேற்ற ஒழுங்கை பவுல் ஏற்படுத்தினான். பவுல் அதை பற்றி கூறினான், ஆகையால் எந்த ஒரு மனிதனானாலும் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷைகளில் பேசுதலும் பாஷைகளில் வியாக்கியானம் செய்தலும் தெய்வீக சுகமளித்தலும் அற்புதங்களை நடப்பித்தலும் உண்மையான ஞானஸ்தானத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி ஆகிய இவற்றின் நாட்கள் நடந்து போய்விட்டன என்று உங்களிடம் சொன்னால் அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். பவுலின் மேலிருந்து அதே ஆவியானவர் தான் அடுத்து வந்த சபை காலத்திற்குள்ளும் அனுப்பப்பட்டார். அதே ஆவியானவர் தான் அதற்கடுத்து வந்த சபை காலத்திற்குள்ளும் வந்தார். இப்படியாக ஒரே ஆவியானவர் தான் அடுத்தடுத்து வந்த சபை காலங்களுக்குள்ளும் கடைசியாக சபை காலத்தின் முடிவு வரைக்கும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். அதே ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இது இங்கு எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். வேதத்தை எழுதினவர் அறிந்திருக்கிறார். ஏழு ஆவிகள் என்பதில் ஸ்பிரிட்ஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் முதல் எழுத்து ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் உள்ளதை கவனியுங்கள். ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான், அதே பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஒருவர் தான் ஏழு தடவைகளில் ஏழு சபை காலங்களுக்குள்ளும் அதே ஒளியை சுமந்து கொண்டு வருகிறார். இப்பொழுது இதை புரிந்து கொண்டீர்களா? ஏழு சபை காலங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இதே செய்தியை எடுத்துக்கொண்டு செல்வார். அதை மாற்றுகிற எவன் மேலும் சாபம் கூறப்பட்டிருந்தது. முழு காரியத்தின் வெளிப்படுத்தலோடு அது பொருந்தி போகிறதா என்பதை கவனியுங்கள். அவரோ எவனாவது இதிலிருந்து ஒன்றை எடுத்து போட்டாலோ, இதோடு ஒன்றை கூட்டினாலோ, அவனது பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கூறினார். அங்கேதான் எல்லாவற்றையும் அடக்கிறதாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதிலிருந்து எதையாவது எடுத்து போடவோ அல்லது கூட்டவோ அங்கே இடமே இல்லை. பாருங்கள், ஏனென்றால் அது அவ்வாறு உள்ளது. அதைத்தான் தேவன் கூறினார், அதைத்தான் ஆவியானவர் கூறினார், அதைத்தான் சபைகள் கூறின. பவுல் போதித்தவர்களுக்கு பதிலாக இன்னும் வேறு எதையாவது நீங்கள் உள்ளே திரிக்க முற்பட்டால் அது பிழையான காரியமாகும். வேதமோ சரியானதாக இருக்கிறது. அவருடைய ஜீவன், அதாவது இயேசு, அவனது பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று கூறினார். நீங்களோ ஜீவ புஸ்தகத்தின் எந்த பகுதியிலிருந்து என்று கேட்கலாம். ஜீவ புஸ்தகத்தில் தங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டுள்ள மக்களில் அநேகர் நிச்சயம் தவறிவிடப் போகிறார்கள். அதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அன்று இரவில் கொடுக்கப்பட்ட அதை பற்றி பிரசங்கித்த உபதேசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அதை பற்றி நான் மீண்டும் விளக்குவேன். ஏனென்றால் இன்னும் அது சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை போன்றே உள்ளது. பாருங்கள், யூதாஸ்காரியோத்து சாத்தானின் குமாரனாயிருந்தான். அவன் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட பிசாசாயிருந்தான். அவன் அப்படிப்பட்டவன் என்று வேதம் கூறியுள்ளது. வேதமோ அவன் கேட்டின் மகனாக பிறந்தான் என்றே உரைத்துள்ளது. இதை ஒரு நிமிடம் கவனியுங்கள். இப்பொழுது இயேசு நடுவில் இருக்க வலதுபுறத்தில் ஒருவனும் இடதுபுறத்தில் ஒருவனுமாக இரு கள்ளர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு தேவனுடைய குமாரனாய் இருந்தார். சரிதானே? இப்பொழுது சிலர் மூன்று சிலுவைகளை மட்டுமே காண்கிறார்கள். ஆனால் நான்கு சிலுவைகள் அங்கிருந்தன. நான்கு சிலுவைகள். இப்பொழுது ஒரு சிலுவை என்றால் என்ன? அது ஒரு மரத்தினால் ஆனது, சரிதானே? வேதமோ மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று கூறியுள்ளது. அவர் நமக்காக சாபமானார். அவர் ஒரு மரத்தில் தொங்கினார், அது வெட்டப்பட்டுள்ளது, ஆனால் அது ஒரு மரமாய் இருந்தது, சரிதானே? சரி. இங்கே மலையின் அடிவாரத்தில் மற்றொன்று நின்றிருந்தது. யூதாஸ்தானே ஒரு காட்டாத்தி மரத்தில் தூக்கிலிட்டுக் கொண்டான், சரிதானே? பாருங்கள், இதோ இங்கே பரலோகத்திலிருந்து வந்தவரான தேவகுமாரன் தன்னோடு பாவத்திலிருந்து மனந்திரும்பிய ஒருவனை எடுத்துக்கொண்டு மீண்டும் பரலோகத்திற்கு திரும்புகிறார். இதோ அங்கே கேட்டின் மகன் தொங்குகிறான், அவன் பாதாளத்தில் இருந்து வந்தான், மீண்டும் பாதாளத்திற்கு மனந்திரும்பாத பாவி ஒருவனை அழைத்துக் கொண்டு செல்கிறான். அந்த மனந்திரும்பாத பாவி இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனையானால், நீர் தேவனுடைய குமாரனையானால் உண்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று கேட்டான். ஆனால் இந்த கள்ளனோ சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவனாக சுவிசேஷகன் இருக்கிறான். நாமோ குற்றம் செய்து அடிக்கப்படுகிறோம், அவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று கூறி, பின்னர் ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். அவன் யாராயிருந்தான்? கடந்த இரவோ அல்லது அதற்கு முந்தின இரவோ சொல்ல வேண்டியவை விட்டு போயிற்று. இந்த பக்கம் தேவனின் ஆபேல், அந்த பக்கம் பிசாசின் காயின். காயின் ஆபேலை பலிபீடத்தண்டையில் கொன்றான், யூதாசும் இயேசுவை பலிபீடத்தண்டையிலே கொன்றான். அது உண்மை. அந்த புகையானது ஏதேனில் எழும்பி மீண்டும் இங்கேதான் அமைகிறது. அது முற்றிலும் உண்மை. ஓ, அந்த பண்டைய கால பாதை மகிமை புரிந்ததாக இருக்கிறது. அது ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய பாதை. அப்படியே முழுவது மகிமையால் நிறைந்துள்ளது. இப்பொழுது நாம் இங்கே கண்டறிகிறோம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த சர்தை சபையின் தூதனுக்கு அவர் கூறினார், ஏழு ஆவிகள். அந்த ஏழு ஆவிகளை உடையவர் சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, தேவன் ஒரே ஆவிதான் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாகவே தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவனே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். எல்லாம் ஒரே நபர். ஏனெனில் மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானார் இப்பொழுது. ஆனால் தேவன் இந்த ஒரே ஆவியானவரை ஏழு வெவ்வேறு காலங்களில் சுவிசேஷ ஒளிகளாக ஏழு சபை காலங்களுக்கு அனுப்பினார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? ஏழு சபை காலங்கள். இப்பொழுது நீங்களோ தேவன் அப்படி செய்ய மாட்டார் என்று கூறலாம். ஓ ஆம் சகோதரனே, கவனியுங்கள். எலியா எடுக்கப்பட்ட பிறகு எலியாவின் ஆவியை தேவன் உபயோகித்தார். எலியா போன பிறகு எலியாவில் இருந்த ஆவியின் இரட்டிப்பு மடங்கை எலிசா பெற்றுக் கொண்டார். எலிசா வியாதிப்பட்டு மறித்து போன பிறகு அந்த ஆவி மீண்டும் யோவான் ஸ்நானகன் மேல் வந்தது. அதே ஆவிதான் இவனையும் அந்த எலியாவை போலவே நடந்து கொள்ள செய்தது. இவனும் அவனை போலவே வனாந்தரத்தில் வாழ்ந்தான், சரிதானே? அது கடைசி நாட்களில் மீண்டும் வரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், தேவன் அதே ஆவியை தொடர்ந்து வரும் காலங்களில் உபயோகிக்கிறார். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகப்பட்டு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார், சரிதானே? இயேசுவின் மேலிருந்து அதே ஆவியானவர் நேராக சபைக்குள் பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் திரும்பி வந்தார். அடுத்து வந்த காலத்துக்குள்ளும், அதற்கு அடுத்து வந்த காலத்துக்குள்ளும், பின்னும் தொடர்ந்து வந்த காலங்களுக்குள்ளும் அதே ஆவியானவர் தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டே இருந்திருக்கிறார். அது என்ன? அதே ஆவியானவர், ஒரே ஆவியானவர் தான் அது. ஓ, உங்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லையா? தேவன் நமக்கு மேலே பிதாவாக, தேவன் நம்முடனே குமாரனாக, தேவன் நமக்குள் பரிசுத்த ஆவியாக. அது மூன்று உத்தியோகங்கள் தான், மூன்று தேவர்கள் அல்ல, புரிகிறதா? அந்த மூன்று பட்டங்களாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவை யாவும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்துக்குரியவைகளாகும். சரி, இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கையில் கவனியுங்கள், ஏழு ஆவிகளை உடையவர், வேறு வார்த்தைகளில் கூறினால் அதாவது ஏழு செய்தியாளர்களை உடையவர். முதலாம் ஒருவனான அந்த தூதனாகிய பவுலை அபிஷேகித்திருந்த அதே ஆவிதான் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய சபை காலங்களின் தூதர்களையும் அபிஷேகித்திருந்தது. ஓ, அவர்கள் யாவரும் அவருடைய வலதுகரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வலதுகரத்தில் இருந்து தங்களுடைய வல்லமையையும் ஒளியையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் உன்னதத்திற்கு ஏறி போனார். பிலிப்பு அவன் மறித்துக் கொண்டிருக்கையில், இல்லை, ஸ்தேவான் மறித்துக் கொண்டிருக்கையில் வானங்கள் திறந்திருக்கிறதையும் இயேசு தேவனுடைய வலதுபாரத்தில் உட்கார்ந்திருக்கிறதையும் காண்கிறேன் என்று கூறினான். தேவனுடைய வலதுகரத்தில் என்பது தேவனுக்கு ஏதோ பெரிய வலதுகரம் இருப்பதாகவும், அந்த கையின் மேல் இயேசு உட்கார்ந்திருப்பதாகவும் அர்த்தமல்ல. வலதுகரம் என்றால் வல்லமையும் அதிகாரமுமாகிய வலதுகரம் என்றுதான் பொருள். தேவன் சிருஷ்டித்த அந்த சரீரம் என்னுடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டி அவரது ஆத்மாவை நான் பாதாளத்தில் விடேன். நான் அவரை எழுப்பி அவரை பலிபீடத்தின் மேல் ஆவியானவரின் இடத்தில் உட்கார வைத்தேன். கவனியுங்கள், அவர்கள் அவரை கண்டபோது, அதாவது பலிபீடத்தின் மேல் உட்கார்ந்திருந்த அவருடைய கரத்தில் ஒரு புத்தகம் இருந்தது. அதை பூமியில் உள்ள எந்த ஒரு மனிதனோ, பூமிக்கு கீழே உள்ள ஒருவனோ அல்லது எங்குள்ளவனாக இருந்தாலும் சரி, அப்புத்தகத்தை திறக்கவோ அதை நோக்கி பார்க்கவோ பாத்திரவானாக காணப்படவில்லை. ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவரே ஆதிகாலத்தில் மீட்கப்பட்ட இந்த சரத்தை குறித்து முதலில் சிந்தையில் கொண்டிருந்தார். இவர் வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருந்து அப்புத்தகத்தை வாங்கி அவரே அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். ஆமே, அங்குதான் காரியம். அது வேத வாக்கியங்களாய் உள்ளன. அது மிகவும் அழகாயிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் என்னுடைய சரீரத்திற்குள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு சோதனைகளின் மூலமாக உலகத்தின் காரியங்களை எல்லாம் நான் ஜெயித்தேன். நான் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டு விட்டேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் என் கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். அனைத்து அதிகாரமும். அப்பொழுது தேவன் வேறொரு நபர் என்று இருக்குமானால் அப்பொழுது தேவன் அதிகாரம் இல்லாதவர் என்று ஆகிவிடுமே. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினதாக வேதம் கூறியுள்ளது. இயேசுவானவர் 1000-10000 பேர்களான தமது பரிசுத்தவான்களோடு வருகிறார் என்றும், பரலோகத்தில் அரை மணி நேரம் காலியாக இருந்தது என்றும் வேதம் கூறுகிறது. அப்படியானால் தேவன் என்ற இந்த பெரியவர் எங்கே? புரிகிறதா? அவர் கிறிஸ்துவில் இருக்கிறார். நிச்சயமாக நாமும் அவரைப் போலவே பரிசுத்த ஆவியினால் ஜெயங்கொள்ளும் பொழுது நாமும் அவர் பூமிக்குரிய தாவீதின் சிங்காசனத்தை எடுத்துக் கொள்கையில் அவரோடு கூட உட்கார்ந்து அவர் அங்கே செய்தது போலவே, ஆமென், வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பூமி முழுவதையும் ஆளுகை செய்வோம். அவர்கள், அதாவது தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக பூமியானது பிரசவ வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக. ஏனென்றால் மொத்தத்தில் உலகமானது தேவனால் ஆளுகை செய்யப்படுவதற்கென கொடுக்கப்படவில்லை. நாம் அது உண்மை என்று கவனித்தறிவோமாக. இப்பூமியின் தேவன் யார்? மனிதன். அது அவனுடைய ஆதிக்க வரம்பு. பூமியில் உள்ள அனைத்தும் மனிதனுக்கு கீழ்பட்டவையாகும். பாவத்தினால் அவன் வீழ்ந்தான். கிறிஸ்துவின் மீட்கும் வல்லமையால் அவன் மீண்டும் அதிகாரத்துக்கு வருகிறான். அது உண்மையே. ஏனென்றால் பூமியானது மனிதனுக்கு சொந்தமானதாகும். அது அவனுக்கு அளிக்கப்பட்டு அவன் யாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றிருந்தது. இயற்கை யாவும் ஏகமாய் தவிக்கிறது. தேவ புத்திரன் பிரதியட்சமாவதற்கான அந்த நாளுக்காக அவைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கு தேவ புத்திரர் வெளிப்படுதல். நாம் இப்பொழுது இதோடு இதை விட்டுவிடுவதே மேலானதாகும். ஆனால் அந்த செய்தியாளர்கள் அவருடைய வலதுகரத்தில் இருந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர் அவர்களை அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் சென்று ஒரே காரியத்தை அவர்கள் பேசுவார்கள். கிறிஸ்துவில் இருந்த அதே பரிசுத்த ஆவிதான். ஓ, கிறிஸ்துவில் இருந்த அதே ஆவி. அவர் உலகத்தை விட்டு போகும்போது அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது. காஸ்மாஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் உலக ஒழுங்கு என்பதாகும். பூமி அல்ல, உலகம். உலக ஒழுங்கு இனி என்னை காணாது. தாவரங்கள் அல்லது இன்னும் என்ன அமைப்பானாலும் என்னை காணாது. ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். சபை விசுவாசி காண்பான். ஏனென்றால் நான் தனிப்பட்ட பிரதிபெயர் சரியாக உள்ளது. நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் கடைசி பரியந்த இருப்பேன் என்றார். இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவிதான் என்றும், அவரே காரியங்களை எல்லாம் செய்தார் என்றால் இது கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கே தள்ளப்பட்டிருக்கிறார். இங்கே கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னமும் பற்றிக் கொண்டிருக்கிறார். இங்கே கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னமும் பற்றிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு உலகத்தின் கடைசி பரியந்தமும் இங்கே பற்றிக் கொண்டிருப்பார். பவுலை பரிசுத்த ஆவியால் நிரப்பி மகத்தான காரியங்களை செய்ய செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இரேனியஸையும் முழுவதும் நிரப்பினார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் மார்ட்டினையும் நிரப்பினார். மற்றும் ஏனையோர்களையும் முழுவதுமாக அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நிரப்பினார். அவர்தான் உங்களையும் என்னையும் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பியுள்ளார். அது ஒரு சபைக்காலத்திலிருந்து மற்றொரு சபைக்காலத்திற்கான ஒரு பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதமாய் உள்ளது. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறார். அவரே எல்லாம். தாவீதின் வேரும் சந்ததியுமானவர். விடிவெள்ளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இன்னும் என்னவெல்லாம் உண்டோ எல்லாம் அவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவி. அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர். அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். எல்லாவுமாய், எல்லாவற்றிலும் எல்லாவுமாயிருக்கிறார். ஓ, என்ன அது! என்னை ஒரு பாடலை பாடச் செய்கிறது. ஓ, என்னை யாரென்று நீர் சொல்லுகிறீர்? இயேசு கூறினார். நான் எங்கிருந்து வந்தேன் என்கிறீர்கள்? என் பிதாவை உங்களுக்கு தெரியுமா? அல்லது அவரது நாமத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். நான் முழு சிருஷ்டியாயிருக்கிறேன். இயேசு என்பது என் நாமம். எரியும் முச்செடியிலிருந்து மோசையுடன் பேசியது நானே. நானே ஆபிரகாமின் தேவனும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமும் ஆமே. அது உண்மை. சாரோனின் ரோஜாவும் நானே. நான் வந்தது எங்கிருந்து என்று அறிவீரோ? முழு சிருஷ்டியும் நானே. இயேசு என்பது என் நாமம். பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பமும் அந்த ஒன்றினால் கட்டப்பட்டுள்ளன. உலகளாவிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உதித்து பரிசுத்த ஆவியினால் நாமம் சூட்டப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பேசி பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அது உண்மை. பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பமும் மற்றும் யாவும் எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்திற்கு முடங்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஒருவேளை என்றல்ல, ரட்சிக்கப்படும்படிக்கு, ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே கட்டளையிடப்பட்டுள்ளது. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். அது நன்றாக இருக்கிறது. சரி, அவருடைய வலதுகரத்தில் அது என்னவென்று கண்டுகொண்டீர்களா? அது பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற சபையாக வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் காலங்கள் தோறும் அதை நடப்பித்து வந்திருக்கிறதாக இருந்து வந்துள்ளது. இப்பொழுது நாம், அதாவது அது இருண்ட காலத்தினுடைய சென்ற போது ஏறத்தாழ அது அவிந்து போனதாக ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் இரண்டாம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். ஓ, இந்த முதலாம் வசனத்திலிருந்து இன்னும் கூட சற்று நாம் பார்க்கலாம் என்று நான் நம்புகிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இதற்கு அடுத்த சபை காலத்தை இங்கே திருப்பி பாருங்கள். என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். இதை அடுத்து வரும் சபை காலத்தில் என் நாமத்தை மறுதலிக்கவில்லை என்றும் கூறுகிறார். ஆனால் இந்த சபை காலத்திலோ உனக்கு ஒரு பெயர் உண்டு என்று கூறப்படுகிறது. இங்கே கவனியுங்கள், இந்த சபையோ அவர் நாமத்தை பற்றி இருந்தது. இந்த சபை அவர் நாமத்தை பற்றி இருந்தது. இந்த சபை இருண்ட காலத்திற்குள் சென்றது. அங்கே அதை பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை. அச்சபை காலத்தை விட்டு வெளியே வந்து ஜீவனிடம் அவர்கள் இந்த பக்கத்தில் வரும்போது, லூத்தர் அவர்களை வெளியே எடுத்த போது தப்பியவர்களான அச்சிறு கூட்டம் இருந்தது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று கூறப்பட்டது. இயேசுவின் நாமத்தை உபயோகிப்பதை அவர்கள் விட்டுவிட்ட பிறகு எந்த நாமத்தை அவர்கள் உபயோகித்தனர்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட ஒரு காரியமே அங்கே இல்லை. அது மரித்ததா இருக்கிறது. அது ஒரு மரித்து போல, அது ஒரு மரித்த வேத சாஸ்திரம். பிதா என்பது ஒரு நாமமா என்பதை எனக்கு சொல்லுங்கள். இங்கே எத்தனை பிதாக்கள் உண்டு? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களில் யாருக்காவது பிதா அல்லது குமாரன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதா? மனிதர்களாக இருக்கிறோம், அதுதானது. அது பெயர் அல்ல. பரிசுத்தாவியின் பெயர் பரிசுத்தாவி அல்ல, அதுதான். அது பரிசுத்தாவியாயிருக்கிறது. பெயரோ பரிசுத்த ஆவி என்பது அதன் பெயர் அல்ல. பரிசுத்தாவி ஒரு பட்டமாயிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. எனவே நீங்கள் இங்கே பாருங்கள், நித்திய குமாரன் என்ற உபதேசத்தை போல இதுவும் ஆதாரமற்றதாயிருக்கிறது. நித்திய குமாரத்துவம் என்ற ஒன்று இல்லை. ஒரு குமாரன் எனப்பட்டவன் துவக்கமுள்ளவனாக பிறக்கிறான். நித்தியத்திற்கோ ஒருபோதும் துவக்கம் என்பதே கிடையாது. நான் அன்றிரவு கூறியது போல நித்திய நரகம் என்ற ஒன்று இல்லை. நித்திய நரகம் என்ற ஒன்று உள்ளது என்று எப்படி உங்களுக்கு தோன்றுகிறது? அப்படி என்றால் நரகமானது எப்பொழுதும் இருந்த ஒன்று என்றாகிவிடுமே. வேதமோ அது பிசாசுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது என்று கூறியுள்ளது. எப்பொழுதும் அங்கே ஒரு நரகம் உண்டாயிருக்கும் என்றால், எப்பொழுதும் அங்கே ஒன்று இருக்குமானால், அப்பொழுது அது ஆதியிலும் உண்டாயிருந்திருக்க வேண்டியதாக உள்ளது. என்ன, அப்படியானால் அவர் ஏல் ஏலா ஏலோகிம், தானாகவே இருக்கிறவர் என்பவராக இருக்கையில், அப்பொழுது ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படாமல் ஒன்றுமற்ற நிலையில் யார் அந்த நரகத்தை உபயோகப்படுத்தினார்கள்? அப்பொழுது நரகமானது அவர் ஆதியில் இருந்தது போலவே அதுவும் அவரோடு இருந்திருக்க வேண்டும். பாருங்கள், நரகமானது பிசாசுக்காகவும் அவனது தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டதாகும். துன்மார்க்கர் யாவரும் அதில் தள்ளப்படுவார்கள். அது முற்றிலும் உண்மை. அவர்கள் செய்துள்ள பாவத்திற்காக ஒரு கால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் தண்டிக்கப்படலாம். ஆனால் அவர்களுக்கு இரண்டாம் மரணம் உண்டாகும் ஒரு நேரம் உண்டாகும். அவர்களுக்கு ஒன்றுமே அப்பொழுது விடப்பட்டிருக்காது. துவக்கத்தை உடைய எந்த ஒரு காரியத்திற்கும் முடிவு உண்டு. எனவே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் போது நாம் ஒரு மூலக்கூறும் உண்டாயிருப்பதற்கு முன்பிருந்த அந்த இயலுலக ஒளியின் பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த தேவனுடைய ஒளியானது நாம் இயேசுவை காணும்படி ஒளியூட்ட நம்முடைய இதயத்திற்குள்ளாக வருகிறது. வேதமோ நாம் எல்லா காரியங்களையும் காண்கிறதில்லை, ஆனால் நாம் இயேசுவை காண்கிறோம் என்று கூறியுள்ளது. இப்பொழுது அவர் ஏழு சபைகளுக்கு அனுப்புகிற ஏழு ஆவிகளை உடையவராகிய நானே அவர். நான் உன்னுடைய கிரியைகளையும் அதை குறித்து யாவையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்றார். இப்பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது யாருடைய காலமாய் இருந்தது? மார்ட்டின் லூத்தர், லூத்தரன் காலம். இப்பொழுது அவர்கள் துவக்கத்திலேயே கண்டனத்திற்குள்ளாக்கப்பட்டனர். அவர்கள் துவங்க கூட இல்லை. அவர்கள் துவக்கத்திலேயே மரித்தவர்களாய் இருந்தனர். அவர்கள் மறிக்க வேண்டியவர்களாய் இருக்கவில்லை, அவர்கள் துவக்கத்திலேயே மறித்து விட்டனர். பாருங்கள், அவர்கள் வெளியே பறிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது இதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் அடுத்த வசனத்தை எடுத்துக் கொள்வோமாக. விழித்திருங்கள், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு எதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. அவர் இப்பொழுது லூத்தரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் யாவரும் இந்த காலம் லூத்தரன் காலம் என்றும் அது சீர்திருத்தத்தின் காலம் என்றும் ஒத்துக்கொள்கிறோம். அவர் என்ன கூறினார்? நீ உயிருள்ளவன் என்று பொய்யாக பெயர் ஒன்றினை கொண்டிருக்கிறாய், ஆனால் நீயோ மரித்தவனாயிருக்கிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மீண்டும் சபையை சாபனமாக்கி விட்டார்கள். கரிசட்டி திண்டியை பார்த்து நீ கருப்பாய் இருக்கிறாய் என்றதாம். அதே போல் புரொட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்கர்கள் என்று ஏறி செய்ய வேண்டாம் பாருங்கள். ஏனென்றால் நீங்களும் அந்நிலைக்கே திரும்பிச் சென்று கத்தோலிக்க சமயத்தின் அதே கோட்பாடுகளையும் பட்டப்பெயர்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். லூத்தர் வெளியே வந்தபொழுது அவர் தன்னோடு கத்தோலிக்க சமயத்தின் ஞான உபதேசங்கள் மற்றும் கத்தோலிக்க சபை கொண்டிருந்த ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து தாங்களாகவே ஒரு பெயரை சூடிக்கொண்டனர். பாருங்கள், நீ உயிருள்ளவன் என்று பெயரை கொண்டிருக்கிறாய். அந்த மரண அந்தகார ஆயுத வருடங்களில் இருந்து வெளியே வந்து இன்னமும் மரித்ததாகவே இருந்து கொண்டு இன்னும் உயிரோடு இருக்கிறதாக கூறும் அந்நாமத்தை கொண்டிருக்கிறாய். இது ஞாபகத்தில் உள்ளதா? இதை உறுதிப்படுத்தும் வகையில் மற்ற சபைகளை பற்றி இயேசு நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய் என்று கூறியுள்ளார். இந்த ஐந்தாம் சபை காலத்தில் அவர்கள் அந்நாமத்தை இழந்து விட்டார்கள். இருண்ட காலத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அது உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் அது மரித்ததாகவே இருக்கிறது என்று கூறினார். ஓ மெத்தோடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, பெந்தேகோஸ்தையினரே, நீங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். புரிகிறதா? அந்த பழைய மரித்த கோட்பாடுகளையும் தன்னுடைய குமாரத்திகளோடு சுட்டரிக்கப்பட போகிற கத்தோலிக்க சபையை சார்ந்த காரியங்களையும் விட்டு அகன்றிருங்கள். ஒருவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் சரி என்று சொல்ல முடியாது. அவை வெறுமன பட்டப்பெயர்களே. அவை அவர்கள் பரிசுத்த திருத்துவம் என்று அழைக்கிறார்கள். திருத்துவமா? வேதாகமத்தில் திருத்துவம் என்ற வார்த்தையை யாராவது கண்டறிந்து காண்பீர்கள் பார்க்கலாம். யாராவது திருத்துவம் என்ற வார்த்தையை வேதாகமத்தில் கண்டால் வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தில் அந்த வார்த்தையே கிடையாது. அவ்விதமான ஒன்று கிடையவே கிடையாது. இப்பொழுது சாகிறதற்கு எதுவாய் இருக்கிறவர்களே, உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். லூத்தர் உங்களை பற்றி வெளியே இழுத்தார், அதை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் அது சாகிறதற்கு எதுவாய் இருக்கிறது. நீங்கள் அதாவது அவர்கள் மறுபடியும் உன்னை அதற்குள் எடுத்து விடுவார்கள், அதை பற்றி கொள். அது சாகிறதற்கு எதுவாக இருக்கிறது. இப்பொழுது உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. இது அருமையாக அமைந்துள்ளது அல்லவா? ஓ என்னே, நான் அதை விரும்புகிறேன். நிறைவுள்ளதாக இருக்கவில்லை. ஏன்? அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தனர். லூத்தர் நீதிமானாவதை பிரசங்கித்தார். அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு அவர்கள் தனக்கே சொந்தமானவர்கள் அல்ல, அவர்களுக்குள் உள்ள பரிசுத்த ஆவியினால் நிறைவுள்ளவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அது கிறிஸ்தவனுடைய நிறைவல்ல, அது அவனுக்குள் இருக்கிற நிறைவான பரிசுத்த ஆவியாய் உள்ளது. புரிகிறதா? அதைத்தான், அதாவது நான் ஏற்கனவே கூறியபடி அந்த மலை பரிசுத்த மலையல்ல. அம்மலையின் மேலுள்ள பரிசுத்தமான தேவன் தான். சபை பரிசுத்தமான சபை என்றல்ல, பரிசுத்த மக்கள் என்றல்ல. ஆனால் சபையிலும் மக்களிலும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான். அதுவே பரிசுத்தமுள்ள பாகமாகும். பாருங்கள், உம் கிரியையை நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. நீங்கள் பரிபூர்ண நிலைக்கு வரவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நீதிமானாகுதல் என்ற நிலை மட்டும் உண்டாயிருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். நீதிமானாகுதல் இல்லை. நான் உங்கள் மன்னிப்பு வேண்டுகிறேன். இங்கே லூத்தர் செய்தியின் கீழே நீதிமானாகுதல் வந்தது, அடுத்து இங்கே பரிசுத்தமாகுதல், அதற்கடுத்து இங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம். புரிகிறதா? இப்பொழுது இம்மூன்று மூலக்கூறுகளும் முறையே கடைசியான மூன்று சபை காலங்களிலும் கிரியை செய்தன. அதுவே ஒரு முழுமையான பிறப்பை உண்டாக்குகிறது. அவர்கள் ஒரு சிறு கிருமியாக மாத்திரமே தாயின் கர்ப்பத்தில் உருவானார்கள், அவ்வளவுதான். ஆனால் பரிசுத்த ஆவியே பிறப்பை உண்டாக்குகிறது. நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஒரு இயற்கையான பிறப்பு ஏற்படும் பொழுது முதலாவது என்ன சம்பவிக்கிறது? தண்ணீர், அதற்கடுத்த காரியம் ரத்தம், சரியா? அதற்கடுத்தது என்ன? ஆவி, அது சரியே. இயேசு மரித்த பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்து என்ன வெளிவந்தது? அவருடைய விலாவிலே அவர்கள் ஈட்டியால் குத்திய போது விலாவில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்தது. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். தண்ணீர், ரத்தம், ஆவி. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 5:1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். எபிரேயர் 13:12-13 தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படி இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் அத்தியட்சராக ஆகும்பொழுது அல்ல, நீங்கள் உதவிக்காரராக ஆகும்பொழுது அல்ல, நீங்கள் மேய்ப்பனாக ஆகும்பொழுது அல்ல, நீங்கள் போப்பாக ஆகும்பொழுது அல்ல, ஆனால் பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய சபை குறித்தும் உங்களுடைய கோட்பாட்டை குறித்தும் மட்டுமே சாட்சி பார்க்க முடியுமானால், நீங்கள் வெறுமன உதவிக்காரராக மட்டும் இருந்தால், நீங்கள் வெறும் ஒரு மேய்ப்பராக மட்டும் இருந்தால், நீங்கள் வெறும் ஒரு போப்பாக மட்டும் இருந்தால், அல்லது நீங்கள் அதாவது அப்பொழுது நீங்கள் ஒரு சடங்காச்சார கோட்பாட்டுக்கு மட்டுமே சாட்சியாக இருக்க முடியும். ஆனால் பரிசுத்தாவி உங்கள் மீது வரும்போது அப்பொழுது நீங்கள் அவரை குறித்து சாட்சி உடையவர்களாய் இருப்பீர்கள். அவர் செய்த கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். ஏனென்றால் அவருடைய ஜீவன் உங்களில் இருக்கிறது. ஓ ஓ என்ன என்ன, அதை போலவே ஆமையா. ஓ நான் இங்கே கூறும்போது உங்களை விட நான் இதில் அதிக நல் உணர்வை பெறுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். சாகிறதற்கு எதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. இப்பொழுது அவர் இங்கே இப்பொழுது மூன்றாம் வசனத்தில் கூறுகிறார், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, நான் அதை விரும்புகிறேன், அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நீதிமானாகுதல் என்பதில் நீ நிலைத்திரு, அதை பற்றிக் கொண்டு உன்னிடத்திலிருந்து அவர்கள் அதை திரும்ப எடுத்து போட விடாதே. நீ பெற்றுக் கொண்டதையும் நீ கேட்டதையும் அதே வேதாகமத்தை தான் அவர்களும் வாசிக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் அவர்களோ அதன் முழுமையையும் எடுத்துக் கொள்ளவில்லை, ஏனென்றால் அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதுவோ அவர்களுடைய காலத்திற்குரியதல்ல. அந்த காரணத்தினால் தான் அவர்கள் உயிர் தெழுதலில் வருவார்கள். அவர்கள் நடப்பதற்கென எந்த அளவு ஒளி அவர்களுக்கு கிடைத்ததோ அவ்வொழியில் அவர்கள் நடந்து வந்தார்கள். எனவே அவர்கள் உயிர் தேடுதலில் வருவார்கள். இப்பொழுது ஞானஸ்தானத்தை பற்றி பிரசங்கிக்கிற அநேக பெந்தேகோஸ்தக்காரர்கள் லூத்தர் காலத்தில் லூத்தரன்கள் மற்றும் ஏனையோர் எழும்பி வர மாட்டார்கள் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஓ ஆம், அங்கே இருக்கிற டாக்டர் ஹேக்கரி அவர்களை சந்தித்ததை பற்றி ஒரு சிறு சம்பவம் உண்டு. நான் அவரிடம் கூறினேன், அவரோ நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்று கேட்டார். நான் கூறினேன், அதாவது அவர்கள் மினியாபோலிஸ் என்ற இடத்தில் உள்ள பெத்தானியாவில் அந்த பெரிய லூத்தரன் வேதாகம கல்லூரியை கட்டி எழுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் லூத்தரன்களாகிய நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கிறோம் என்று கேட்டார். அப்பொழுது நான், சரி நான் உங்களுக்கு கூறுவேன், நீங்கள் கிறிஸ்துவை பெற்றிருக்கின்றீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று பதிலளித்தேன். அதற்கு அவரோ, நல்லது, நாங்கள் பரிசுத்தாவியை பெற விரும்புகிறோம், நாங்கள் அதை பெற்றுள்ளோம் என்று நீர் கருதுகிறீரா என்று கேட்டார். அப்பொழுது நானோ மறைமுகமாக என்றேன், மேலும் நான், நீங்கள் அதை பற்றி விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவரோ, நீர் கூறுவதன் பொருள் என்ன என்று கேட்டார். அவர்களுக்குள்ள வேதாகம கல்லூரியை சுற்றி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உண்டு. அங்கே கல்வி பயிலும் மாணவர்களால் கல்லூரி கட்டணத்தை கட்ட முடியவில்லை என்றால் அம்மாணவர்கள் அந்த நிலங்களில் தானியம் விளைவித்தும் அதன் மூலம் தங்கள் கட்டணத்தை ஈடுகட்டிவிட அனுமதிக்கப்படுவார்கள். அங்குள்ள அந்த பெரிய வேதாகம கல்லூரியில் எனக்கு பெரிய மேஜையில் உயர் ரக எல்லா வகையான உணவுகளையும் கொண்ட விருந்து ஒன்றை அளித்தனர். அவர்கள் அருமையான மனிதராக இருந்தனர். அந்த விருந்தில் டாக்டர் ஹேக்கரி அங்கே அந்த பக்கமும் சகோதரன் ஜாக்மோ இந்த பக்கமுமாக அமர்ந்திருந்தார். ஏனென்றால் டாக்டர் ஹேக்கரி அவர்கள் பெரிய பண்டிதராக இருந்தபடியால் அவர் பேசும்பொழுது உபயோகப்படுத்தும் பெரிய பெரிய வார்த்தைகளின் அர்த்தம் என்னவென்று நான் அறியாதபடியினால் என் அருகில் அமர்ந்திருந்த ஜாக்மோரின் காலை என் காலினால் அழுத்தி அவர் சொல்லுகிறது என்னவென்று கேட்டு அறிந்து கொள்வதற்காக அப்படி அமர்ந்திருந்தேன். நீங்கள் பாருங்கள். எனவே அதன் பின்னர் நான் கூறினேன், அவரோ என் அருகில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் இங்கே ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். மேலும் நாங்கள் தேவனுக்காக பசியாக இருக்கிறோம் என்றும் கூறினார். அப்பொழுது அவர், நாங்கள் வரங்கள் என்ற தலைப்பில் பெந்தேகோஸ்தக்காரர் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்தோம். நாங்கள், அதாவது எங்களில் சில சகோதரர்கள் இது சம்பந்தமாக இப்புத்தகத்தை எழுதின அந்த மனிதரை சந்திக்க கலிபோர்னியாவுக்கு சென்றிருந்தோம் என்று கூறினார். நான் அம்மனிதரை அறிவேன். மேலும் அவர், அந்த வரங்களில் சில கிரியை செய்வதை காண நாங்கள் விரும்புகிறோம் என்றார். தொடர்ந்து அவர், அவைகளில் எதையுமே நான் பெற்றிருக்கவில்லை, ஆனால் நானும் அவர்களை பற்றி எழுதினேன் என்று கூறினார். எனவே அவர் கூறினார், மேலும் நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் இதை கண்டோம், நாங்கள் பசியாயிருக்கிறோம், எங்களுக்கு தேவனே தேவை என்றும் கூறினார். நான் அவரிடம், ஒரு சமயம் ஒரு மனிதன் புறப்பட்டு சென்றான் என்றேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, அவனுடைய சொந்த நிலங்கள் அங்கிருந்தன. மேலும் ஒரு மனிதன் புறப்பட்டு போய் அந்த பெரிய நிலத்தை உழுதான். அவன் எல்லா களையின் வேர்களையும் பிடுங்கி போட்டுவிட்டு அதன் பின்னர் தானியத்தை நட்டான். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவன் வாசல் வழியாக எட்டி பார்த்து தானியம் விளைந்து விட்டதா என்று கவனித்துக் கொண்டே வந்தான். ஒரு நாள் காலையில், உங்களுக்கு தெரியுமா, முதலாவதாக அப்பயிரில் இரண்டு சிறு துளிர்கள் முளைத்தெழுமி தலை நிமிர்ந்து நின்றன என்று கூறினேன். மக்காச்சோளத்தை பயிர் செய்தவர்கள் இங்கு யாராவது உண்டா? எங்கே ஜார்ஜ் ரைட் மற்றும் ராய்ஸ் லாட்டர் ஆகியோர் விதை முளைத்து வரும் இரு துளிர்களை நீங்கள் அறிவீர்கள். மேலும், ஓ அப்பொழுது அவனோ, என் வயலின் தானிய விளைச்சலுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றான் என்று கூறினேன். அப்பொழுது நான், தானிய விளைச்சலை வயலில் பெற்றுவிட்டானா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஒரு வகையில் அதை பெற்றுக் கொண்டான் என்றார். அப்பொழுது நான், மறைமுகமாக இருக்கிறது, ஆம் என்றேன். மேலும் நான், அதே விதமாகத்தான் லூத்தரன்களாகி நீங்களும் முதலாவது ஏற்பட்ட சீர்திருத்தத்தின் காலத்தில் இரு சிறு துளிர்களை விட்டீர்கள் பாருங்கள் என்றேன். நல்லது, தொடர்ந்து நான், அந்த தானியமோ படிப்படியாக வளர்ந்தது என்றும் கூறினேன். நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நான் காய்ந்து ஜீவனிட்டு போவதை குறித்தோ கூறவே இல்லை. தானியம் வளர்ந்தது என்பதோடு மட்டும் அவர் புரிந்து கொள்ளும்படி விட்டுவிட்டேன். நான் மேலும், தானியமானது மேலும் வளர்ந்து சிறிது காலம் கழித்து பட்டு குஞ்சம் என்ற கட்டத்தை அடைந்தது. அப்பொழுது அந்த தானிய செடியின் மேல்பகுதியில் வந்திருக்கும் மகரந்த பொடியுடைய பட்டு குஞ்ச பகுதி கீழ்நோக்கி அந்த இலையை பார்த்து, ஹஹா, உங்களிடம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பழைய சடங்காச்சார லூத்தரங்கள் என்று பரிகசித்ததாம். புரிகிறதா? மேலும் அந்த பட்டுக்குஞ்சம், நான் தான் இனப்பெருக்கம் செய்பவன், மகத்தான மிசிறி ஊழியத்தின் காலம் என்னுடையதான் என்றது. காற்று வீசிய பொழுது மகரந்த பொடியுடைய அந்த பட்டுக்குஞ்ச பகுதி வீழ்ந்து தன்னிடத்தில் உள்ள மகரந்த பொடியை சிதற செய்தது. அதுதான் வெஸ்லியின் பரிசுத்தமாகுதல் என்ற செய்தி என்றே கூறினேன். புரிகின்றதா? அதாவது நமக்கு எப்போதும் இருந்த எல்லா காலத்தையும் விட அக்காலம்தான் மகத்தான மிஷினரி ஊழியத்தின் காலமாக இருந்தது. அதுதான் வெஸ்லியின் சபை காலம். அந்த வெஸ்லியின் காலமானது இந்த காலத்தையும் மிஞ்சியதாக இருந்தது. வெஸ்லி சபை காலமானது ஒரு மிஷினரி காலமாக இருந்தது. அது எங்கும் பரவ செய்தது. அது என்ன செய்தது? அது எங்கும் பரவ செய்தது. பாருங்கள், இயற்கையும் கூட இந்த ஆவிக்குரிய மூன்று கட்டங்களை பற்றி சாட்சி கொடுக்கிறது. இயற்கை கூட தேவன் ஆதியில் அது அந்த விதமாக இருக்கும்படியாக உண்டாக்கினார். வேதாகம் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இயற்கையை உற்று நோக்கியே நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொண்டு விடலாம். புரிகிறதா? அதன் பின்னர், அதாவது சிறிது காலம் கழித்த அந்த மகரந்த பொடியானது அங்கே உதிர்ந்து போனது. அதிலிருந்து என்ன புறப்பட்டு வந்தது? அதிலிருந்து தானிய கதிர் புறப்பட்டு வந்தது. அதற்குள் தான் தானியமானது இருக்கும். அக்கதிர் பகுதி தான் பெந்தேகோஸ்தே குழுவாகும். பெந்தேகோஸ்தே குழுவினரும் இங்குள்ள மற்ற குழுவினரை போலவே இருந்தார்கள். முதலில் இங்கே இரு முளைகள் முளைத்தெடுமி வந்தன. அதுதான் லூத்தரின் காலம். அதற்கடுத்து இங்கே மகரந்த பொடியுடைய பட்டுக்குஞ்ச பகுதியாகும். அது வெஸ்லியின் காலம். அதற்கடுத்து இங்கே தானியத்தையுடைய கதிர்பகுதி இருந்தது. என்ன? ஆதியில் இருந்தது போலவே இங்கு வந்து விட்டது. அதே காரியம்தான். இப்பொழுதோ இங்கு இது என்னவா இருந்தது? நீங்களோ இப்பொழுது அல்லது பெந்தேகோஸ்தேக்களோ மெத்தோடிஸ்ட்களாகி உங்களோடும் அல்லது லூத்தரன்களாகி உங்களோடும் எங்களுக்கு எந்த உபயோகமும் இல்லை என்று கூறுகிறார்கள் எல்லாம். ஆனால் மொத்தத்தில் முதலில் இரு முனைகள் எழும்பி அதிலிருந்த ஜீவன் தான் தனக்கு மேலே அடுத்து வரும் பட்டுக்குஞ்ச பகுதி உருவாக காரணமாக இருந்தது. பட்டுக்குஞ்ச பகுதியில் இருக்கும் ஜீவன் தான் அதற்கு அடுத்து வரும் கதிர்பகுதி உருவாக காரணமாக அமைந்தது. எனவே நீங்கள் பாருங்கள், இவையாவும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவர்கள் மறைமுகமாக பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருந்தனர். அவ்வண்ணமாகவே பரிசுத்தமாகுதல் செய்தியின் கீழ் வெஸ்லி சபைக்காரர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று அந்நிய பாஷைகளில் பேசுதலும் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலுமான காரியம் இங்கே திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளது. அதே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பாருங்கள், உண்மையான ஒன்று. ஆமேன். ஆம். சரி, நீ கேட்டவைகளை விட்டுவிடாதபடிக்கு அவைகளை பற்றிக்கொள். இப்பொழுது நான்காம் வசனம், அதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். நீங்கள் அதிலிருந்து ஸ்தாபனத்தை உண்டாக்க வேண்டாம். நாம் அதை செய்ய விரும்புகிறதில்லை. இல்லை, நான் தவறான வசனத்தை வாசித்து விட்டேன். நான் அப்படித்தானே செய்து விட்டேன் அல்லது நான் செய்யவில்லையா? ஆம், ஆம், அது உண்மை. ஆம், சரி. ஆம், சர்தையில் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர்கள் உள்ளனர். சர்தையில் இன்னும் ஒரு சிறு கூட்டமாக மக்கள் அத்தீட்டான காரியத்திற்கு தலைவணங்காமல் தங்களை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கும்படி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியால் நிரப்பப்பட்ட பண்டைய பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் அடிச்சுபடுகள் இங்கு தென்படுகிறது. லூத்தரின் காலத்தில் அவர்களில் அநேகர் ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? வேதம் கூறுவது போல அவர்கள் தங்கள் தாயை போல நடந்து கொண்டு அதே போல் திரும்பவும் செய்ய ஆரம்பித்தார்கள். திரும்பவும் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டனர். ஆனாலும் அவர்களில் வெகு சிலர் அச்செயல்களுக்கு உடன்படாமல் தனியே ஒதுங்கி தேவனுக்காக விலகி நின்றார்கள். தேவனோ அவர்களை பற்றி, நல்லது, உங்களில் சில பேர் எனக்கு முன்பாக நடக்க பாத்திரமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம். மீண்டும் உங்களுடைய ஸ்தாபனத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். தேவனில் சுவாதீனராக தங்கியிருங்கள். நீங்கள் தொடர்ந்து செல்கையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. அவர்களில் இன்னும் சிலர் மீதியாக விடப்பட்டிருக்கிறார்கள் என்றார். இப்பொழுது ஐந்தாம் வசனம் என்று நான் நினைக்கிறேன், காதுள்ளவன் எவனோ அவன் இல்லை. இப்பொழுது நாம் இதை பார்ப்போம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்பொழுது சில பேர், வெகு சிலர், மிக சிறிய மீதியானவர்கள் அக்காலத்தில் மீதியாக இருந்தார்கள். அவர்கள் கத்தோலிக்க சமய போதகத்தால் மேற்கொள்ளப்பட முடியவில்லை. சரி, நாம் இப்பொழுது சீர்திருத்தத்தை பற்றி பேச வந்தோம். லூத்தரை பற்றிய வரலாற்றை நான் விட்டு இந்த விஷயத்தை பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது அடுத்த வசனம் இவ்வாறு கூறியுள்ளது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர்கள் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்தை விட்டு விலகியிருக்கும்படி தேவன் எச்சரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து விலகியிருங்கள். உங்களுடைய வஸ்திரங்களை உலகத்தின் காரியங்களினால் அசுசிப்படாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை சுவாதீனமுடையவனாக தரித்திருங்கள். அப்பொழுதே அவர் அவர்களை வழிநடத்தி வழிகாட்டி அழைத்துச் செல்வார். இப்பொழுது அதுவே முதல் துவக்கமாயிருக்கிறது. இப்பொழுது நான் சீர்திருத்தம் என்று குறிப்பிடும் போது தப்பித்துக் கொண்டவர்களை குறிப்பிடுகிறேன். சர்தை சபையின் காலத்தில் தப்பித்துக் கொண்டவர்கள், நான் கூறுவதன் கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அந்த பயங்கரமான காரியத்தில் இருந்து கூட சிலர் தப்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாளை இரவு மீண்டும் நாம் இதை எடுத்துக்கொண்டு அதை படிப்படியாக பெந்தேகோஸ்தே காலத்துக்குள் வரும் வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்து அது சரியாக அவ்வாறு இருப்பதை உங்களுக்கு காண்பிப்போம். இப்பொழுது இந்த காரியங்கள் சிலவற்றை நாம் பேசவிருக்கிறோம். அவர்கள் எவ்வாறு அதில் தப்பினர், நாம் அடுத்த காலத்திற்குள் மீண்டும் இதை எடுத்து பார்ப்போம். நாம் எடுத்து பார்த்து அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக உள்ளது. நீங்கள் அவ்வாறு செய்யாவிடில் அப்பொழுது நீங்கள் அதை தீர்க்கமாக ஆழ மனதில் பதியத்தக்கதாக எடுத்துரைப்பதிலிருந்து தவறிவிடுகிறீர்கள். இதை அடுத்த காலத்திற்குள் சரியாக இருப்பதை நீங்கள் காண வேண்டும். வேதம் எவ்வாறு அதை பற்றி உரைக்கிறதோ அதே விதமாக நீங்கள் ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். பாருங்கள், சரி, தப்பித்துக் கொண்டவர்களை பற்றி தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சபைக்காலத்தில் வாழ்ந்து வந்த அந்த சிறு மந்தையான ஜனங்கள் நீதிமானாகுதலினால் ஜீவித்தார்கள். இப்பொழுது பாருங்கள், அவர்கள் வெளிச்சத்தை கண்டு பிழையை விட்டு வெளியேறினர். லூத்தர் அவர்களை சரியான பாதையில் திருப்பினார். லூத்தரின் மரணத்துக்கு பிறகு அவரை பின்பற்றின ஒரு சாரார் தாமரத்தை உண்டாக்கிக் கொண்டார்கள். லூத்தர் அல்ல, லூத்தர் ஒருபோதும் ஒரு தாமரத்தை உண்டாக்கவே இல்லை. அதை உருவாக்கியது அவருக்கு பின்வந்த ஒரு கூட்டமாயிருந்தது. வெஸ்லி ஒருபோதும் ஒரு ஸ்தாபன சபையை உண்டாக்கவே இல்லை. அவருக்கு பிறகு ஏற்பட்ட அந்த குழுவினர் தான் அதை செய்தார்கள். பெந்தேகோஸ்தி அசைவின் அந்த பண்டைய ஸ்தாபகர்களும் ஒருபோதும் ஸ்தாபனத்தை உண்டாக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த குழுவினர் தான் அதை செய்தனர். அவர்கள் தான் அதை செய்கிறார்கள். இரண்டாம் சுற்றில் உள்ளவர்கள் தான் அதை செய்கிறார்கள். வெளிச்சத்தின் உண்மையான தூதன் ஒருபோதும் ஸ்தாபன சபையை உருவாக்குவதே இல்லை. அதே காரியத்தை எங்கள் பெந்தேகோஸ்தியின் காலத்திலும் அந்த ஸ்தாபனத்தின் முடிவில் என்ன நேரிடுகிறது என்பதையும் காணலாம். பாருங்கள், அதை பற்றி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். இப்பொழுது அவர், உங்களுக்கு ஒரு சிறிதளவு ஒளியே பீந்திருக்கிறது, மிகச்சிறிய அளவில் அது உள்ளது, அதுவும் அணைந்து போகப் போகிறது, அது மங்கிக் கொண்டே வருகிறது. நீதிமானாகுது என்ற செய்தி மட்டுமே உங்களிடம் உள்ளது, அது உங்களை எந்த பக்கத்திலும் திருப்பிவிட முடியும். நீங்கள் இன்னும் ஜீவனை பெற்றிருக்கவில்லை, ஏனென்றால் நீங்கள் தவறான நாமத்தை எடுத்துக் கொண்டீர்கள். ஆனால் நீங்கள், அதாவது பிழையிலிருந்து பறித்து வெளியே இழுத்துக் கொண்டு வரப்பட்டீர்கள். பாருங்கள், நீங்கள் ரோம சபையிடமிருந்து தப்பிவிட்டீர்கள். நீங்கள் அந்த எல்லா கோட்பாடுகளையும் விட்டு தப்பித்துக் கொண்டீர்கள். நீங்கள் இந்த அளவாவது வந்திருக்கிறீர்களே என்று கூறினார். இப்பொழுது நீங்கள் அதே வேதாகமத்தை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது. ஆனால் அதே வேதாகம் தான் பரிசுத்த ஆவியை பற்றி போதிக்கிறது. அவர்கள் எதை பெற்றிருந்தார்களோ அதை அவர் ஒருபோதும் கடிந்து கொள்ளவே இல்லை. மேலும் இப்பொழுது அது, அதாவது எதை பெற்றிருந்தார்களோ அதை நான் வருகிற வரையிலும் விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள், அதை தொடர்ந்து பற்றிக் கொண்டே இருங்கள் என்றே கூறினார். பாருங்கள், ரோமானிய அகில உலக கத்தோலிக்க சபை தன் முழு வீச்சில் இருந்த போது, இச்சபைக்காலம் கிட்டத்தட்ட கிபி 1520 துவங்கியது. கிபி 1570 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 நீங்கள் அதை குறித்துக் கொண்டாடலமாயிருக்கும். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய 95 கொள்கை முடக்கங்களை ஜெர்மனி தேசத்தில் உள்ள விட்டன்பர்க் என்ற ஊரின் ஆலய கதவில் ஆணியடித்து அதை பிரசித்தம் செய்தார். அது வரையிலும் ரோமானிய சபை முழுவீச்சில் இயங்கி வந்தது. அதற்கு பிறகுதான் அது மட்டுப்படுத்தப்பட்டது. அதிலிருந்து சீர்திருத்த காலம் ஆரம்பமாகிறது. நீங்கள் அந்த தேதிகளை குறித்துக் கொண்டீர்களா? நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வதற்காக நான் அவைகளை மறுபடியும் கூறுகிறேன். கிபி 1570 அக்டோபர் மாதம் 31 தேதி ஜெர்மானியில் உள்ள விட்டன்பர்க் ஆலய கதவில் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய 95 கொள்கை பிரபந்தங்களை ஆணி அறைந்து வைத்தார். சீர்திருத்த காலம் துவங்கின நாள் முதல் அக்னியானது பற்றி எரிந்தது. அவர் அங்கே இருந்து கத்தோலிக்க சபையை எதிர்த்தார். இதுவா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரம்? இது வெறும் அப்பமும் திராட்சரசுமே என்று சொல்லி டம் என்று அதை கீழே வீசி எறிந்து விட்டார். அது உண்மை. அவர் கத்தோலிக்க சபையை எதிர்த்தார். அப்பொழுதே அதிலிருந்து மக்கள் வெளியே தப்பித்து வெளியேறுவது நடந்தது. சரி, அது அவ்வாறு நடந்து கொண்டே வந்தது.
Was more of a fight for political power.
ஆனால் அக்காரியம் உண்மையான சபைக்காகவும் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்காகவும் என்ற போராட்டமாக இருப்பதை காட்டிலும் அது அரசியல் அதிகார சண்டையாக அதிக அளவில் இருந்தது. அவர்களோ ஒரு சபையிலிருந்து வெளியே வரவும் வெளியே வந்து இன்னொரு சபையை உருவாக்கிக் கொள்வதற்காக மாத்திரமே சண்டையிட்டுக் கொண்டனர். அவர்களோ கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறி சபையில் பரிசுத்த ஆவியையும் வல்லமையையும் திரும்ப கொண்டு வருவதற்கான சீர்திருத்தத்தை செய்வதற்கு பதிலாக அதை மறுதளித்து விட்டார்கள். அது ஒரு அரசியல் ரீதியிலான அணிவகுப்பாக மாறியது. நீ உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்ற அந்த கண்டனத்திற்கு அது பொருத்தமாக அமைந்துவிட்டது. அதையே வேறு வார்த்தைகளில் கூறுவோமேயானால், அவர் ஒரு புராட்டஸ்டன்ட் ஸ்தாபன சபையைத்தான் வெளியே கொண்டு வந்தார். அவ்வளவுதான். சபையிலிருந்து அவளுடைய மகளைத்தான் அவர் வெளியே கொண்டு வந்தார். அவர் மகாவேசியிடத்திலிருந்து ஒரு வேசியை வெளியே கொண்டு வந்தார். சரியாக அதுதான் சம்பவித்தது. எசவேலிடமிருந்து ஒரு அத்தாலியாளை வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது சீர்திருத்தத்தை பற்றிய வரலாற்றை படிக்கிறவர்கள் எவரும் அது அவ்வாறுதான் நடந்தது என்பதை அறிவார்கள். ஏனென்றால் அவர் வெறுமன சாதாரண, அதாவது கத்தோலிக்க சபையில் காணப்பட்ட பழைய நினைவு சின்னங்களை வணங்குதல், சடங்காச்சாரங்கள், சில ஒழுங்குகள் ஆகியவைகளை அவர் ஒடுத்து கட்டினார். ஆனால் ஆதியில் இருந்தது போல் சபையில் திரும்பவும் பரிசுத்த ஆவியை கொண்டு வருகிற காரியத்தை அவர் செய்யவே இல்லை. அவர் அதை செய்யவே இல்லை. இல்லை ஐயா, அது ஆவிக்குரிய போராட்டமாக இருப்பதை காட்டிலும் அரசியல் ரீதியிலான போராட்டமாகவே இருந்தது. அது பரிசுத்த ஆவிக்கு பதிலாக அரசியலாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சபைக்குள் திரும்ப பிரவேசிக்கவே இல்லை. ஓ சகோதரனே, அந்த சபை காலத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் திரும்பி வரவில்லை. அவர் இங்கே இக்காலத்தில் தான் திரும்பி வருகிறார். அங்கே அந்த சபை காலத்தில் அல்ல. பரிசுத்த ஆவிக்காகவும் பரிசுத்த வேத வாக்கியங்களுக்காகவும் அணிவகுத்து ஒன்று சேர்தலாக அவர்கள் இருக்காமல் அது பெரிய அரசியல் ரீதியிலான அணிசேர்தலாக ஆகிவிட்டது. பழைய நினைவு சின்னங்களாகிய சிலுவை போன்றவற்றை வணங்குதல், மரியே வாழ்க என்பன போன்ற காரியங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள அவர்கள் அரசியல் ரீதியில் மட்டுமே ஒன்று திரண்டிட லூத்தர் செய்தார். அப்படி இருந்தும் கூட லூத்தர் கத்தோலிக்க சபையில் இருந்து ஞான உபதேசத்தை கொண்டு வந்து விட்டார். இன்னும் அவர் வேறு சிலவற்றையும் தன்னோடு கொண்டு வந்து விட்டார். நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்கள்? அதாவது ஈஸ்டர் காலையில் உள்ள அர்ப்பணிப்பு செய்யும் ஆராதனைகள், கிறிஸ்துமஸ் காலையில் மேய்ப்பர் சபையோரை பார்த்து மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்தல் கூறுவது போன்ற காரியங்களை தன்னோடு கொண்டு வந்து விட்டார் என்பதை நீங்களே அறிவீர்கள். அவர்களை கிறிஸ்துமஸ் காலம் வரையிலும் உங்களை பார்க்க மாட்டோம் என்று அவரே கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது ஓ அடுத்து திடப்படுத்துதல் என்னும் பூசை. நான் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவெனில், ஜனங்களை எடுத்து அவர்களுக்கு முதல் நற்கருணை கொடுத்து அவர்களை திடப்படுத்துதல் செய்கிறார்கள். திடப்படுத்தல் என்ற ஒரு காரியம் கிடையாது. வேதத்தில் கூறப்பட்டுள்ள உறுதிப்படுத்துதல் எல்லாம் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தொடர செய்து தமது வார்த்தையை உறுதிப்படுத்துவதேயாகும். அதுவே உறுதிப்படுத்துதல். லுத்தரன் சபையை சேர்ந்து கொள்ளும் உறுதிப்படுத்தல் அல்ல, அது உங்களில் தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதாகும். கர்த்தர் அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து அற்புத அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று மார்க் 16 கூறப்பட்டுள்ளது. அதுவே உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற சபைக்கு கொடுக்கப்படும் உறுதிப்படுத்துதல் ஆகும். அந்நிய பாஷைகளில் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் செய்தல், ஆதியில் அவர்கள் செய்தது போல கிரியை நடப்பித்தல் ஆகியவைகளின் மூலம் சபையில் தேவன் தன்னை அற்புதம் செய்கிற தேவன் என்று காண்பித்து தம்மைத்தாமே ஜீவனுள்ளவராக உறுதிப்படுத்துகிறார். நான் உங்களை கலைப்படையை செய்து கொண்டிருக்கிறேனா? சரி, அவர்கள் பரிசுத்த ஆவியின் எழுப்புதலை சபைக்குள் திரும்ப கொண்டு வரவில்லை என்பதை கவனியுங்கள். அவர்கள் ஒரு புதிய சபை காலத்தை தான் திரும்ப கொண்டு வந்தார்கள். அவர்கள் ரோம சபை குருக்களாட்சியில் இருந்து தப்பித்து வெளியே வந்து ஒரு புராட்டஸ்டன்ட் குருக்களாட்சி முறையை கொண்டு வந்தார்கள். தப்பித்துக் கொண்டவர்களை திரும்பவும் அதே நிலைக்கு கொண்டு வந்து விட்டனர். அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே அவர்கள் செய்தார்கள். அவர்கள் சட்டையிலிருந்து நேரே கீழே நெருப்பில் குவித்து விட்டார்கள். பாருங்கள், அதுதான் உண்மை. சரியாக, இசபேல் இப்பொழுது ஒரு மகளை பெற்றெடுத்தார். நான் புத்திசாலி என காட்டிக்கொள்ள இதை சொல்லுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். வேதம் அவ்வண்ணமாக கூறியுள்ளபடியால் நான் அதை கூறுகிறேன். வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் அவள் தேசிகளின் தாய் என்று கூறியுள்ளது. இயேசு இங்கே இசபேல் செய்ததைப் போலவே இவளும் செய்வாள் என்று கூறினார். அவள் குமாரத்திகளை ஈன்றெடுத்து தீட்டுப்படாத தேசம் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் தீட்டுப்படுத்தி போட்டாள். புராட்டஸ்டன்ட் கொள்கையானது உண்மையான தேவனுடைய ஆவிக்கு எதிராக அந்த தீட்டுப்படுத்தும் காரியத்தையே செய்து மீண்டும் இன்னொரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டது. தேவனுக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர்கள் மிருகத்துக்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்கினார்கள் என்பதையும், அம்மிருகம் ரோமாபுரிதான் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் அதை போன்ற ஒரு சுரூபத்தை உண்டாக்கினார்கள். அது என்னவா இருந்தது? ஒரு ஸ்தாபனமே. ஓ, இது ஜனங்களுடைய இதயங்களுக்குள் ஆழமாய் பதிகிறது என்று நான் நம்புகிறேன். நான் என் ஜீவிய காலமெல்லாம் ஸ்தாபன முறைகளுக்கு எதிராக ஏன் கடினமாக போராடுகிறேன் என்று நீங்கள் வியந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கே அது ஏன் என்று தெரியாதிருந்தது. ஆனால் என்னிலிருந்த ஏதோ ஒன்று அதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டே வந்தது. அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. நான் ஏன் பெண்களின் பிழையான காரியங்களை பற்றி கண்டனம் செய்கிறேன் என்று வியப்புற்றதுண்டு. புரிகிறதா? என் ஜீவிய காலமெல்லாம் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. நான் உண்மையான ஸ்திரீகளை பற்றி ஒன்றும் கூறவில்லை. ஒழுக்க நெறிகளை விட்டு வழுவி போய்விட்ட அந்த விதமான ஸ்திரீகளுக்கு எதிராகத்தான் நான் கூறி வருகிறேன் என்பதை நீங்களே அறிவீர்கள். அந்த விதமாக இருக்கிற ஏதோ ஒன்றாய் அது உள்ளது. நான் ஒரு சிறுவனாக இருந்த பொழுது தங்கள் கணவன்மார்கள் வேலைக்கு போயிருக்கும் சமயத்தில் குடித்து வெறித்து வேற்று புருஷனோடு சரசமாடி சாலையில் அங்குமிங்கும் அலைந்து திரிவதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களை மதுவின் வெறியிலிருந்து தெளிய வைத்து அவர்களது கணவரின் இரவு உணவை சமைப்பதற்கு வீடுகளுக்கு அனுப்பி வைத்தாக வேண்டும். ஒரு சுத்தமான துப்பாக்கி ரவை கூட அவர்களை துளைத்து செல்வதற்கு அவர்கள் பாத்திரர் அல்ல. அது உண்மை. அவ்வாறான காரியத்தை செய்வதால் அவர்கள் ஒரு மிருகத்தை விட கேவலமானவர்கள் என்று நான் சொல்வதுண்டு. நான் 17 அல்லது 18 வயதாக இருந்த போது ஒரு பெண் வீதியின் வழியாக வருவதை கண்டால் அவள் வரும் பாதையை விட்டு விலகி எதிர் திசையில் போய் அதன் நிலையை எண்ணி அந்த ஆற்றமடுத்த வெறியன் பாம்பு என்று கூறுவதுண்டு. பாருங்கள், அவ்வாறே நான் முழுவதும் ஸ்திரீகளை வெறுப்பவனாகவே இருந்து வந்திருப்பேன். ஆனால் நானோ தேவனை என் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட போது அவர் சில சம்பத்துக்களை அங்கிருந்து உடையவராய் இருக்கிறார் என்றும் அவர் சில உண்மையான பெண்மணிகளை உடையவராய் இருக்கிறார் என்பதையும் தேவன் என்னை அறியும்படி செய்தார். அவர்கள் எல்லோருமே அந்த விதமான முறையில் தங்களை அசுசிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி. நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது, நான் சுவிட்சர்லாந்தில் இருந்தபொழுது, நான் ரோமாபுரியில் இருந்தபொழுது, அமெரிக்காவில் உங்களுக்கு பண்பட்ட ஸ்திரீகளே கிடையாதா சொல்லுங்கள் சகோதரன் பிரணாம் அவர்களே. அங்கிருந்து வரும் ஒவ்வொரு பாடலும் உங்கள் பெண்களை பற்றி கீர்த்தனமாக வர்ணிக்கும் பாடலாக இருக்கின்றனவே என்னும் கேள்வி இடத்தில் கேட்கப்பட்டது. அதற்கு நானோ, அவர்கள் அமெரிக்கர்கள், ஆனால் நாங்கள் வேறொரு ராஜ்யத்தில் அங்கே இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யமாகும். அதில் உள்ள பெண்மணிகள் மிகவும் பண்புள்ளவர்கள் என்று கூறினேன். அவர்கள் அந்த விதமாக பண்புள்ளவர்களாகவே இருக்கிறார்களே. வேதத்தில் தீர்க்கதரிசிகள் இவ்வாறு கூறினார்கள். அது ஏறக்குறைய ஏசாய 5 அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அது 5 அல்லது 6 அதிகாரத்தில் அங்கே இருக்கும். அதாவது இவைகளுக்கெல்லாம் தப்பி மீந்திருக்கிற சியோன் குமாரத்தி ஆசீர்வதிக்கப்பட்டவளாக கூறப்பட்டிருக்கிறாள் என்று வருகிறது. அவள் எவ்வாறு வீதியில் நடப்பாள் என்றும், அவள் தன்னுடைய காலுறைகளை சுருட்டிவிட்டுக் கொண்டிருப்பாள் என்றும், அவள் நடக்கும்போது எப்படி ஒய்யாரமாய் நடப்பாள் என்றும், அந்த விதமாக நெளிந்து நடந்து அவள் இந்த காரியங்களை எல்லாம் செய்வாள் என்றும் உரைத்துள்ளது போலவே சரியாக இப்பொழுது அவர்கள் அதே விதமாக பிழைந்து செய்கிறார்கள். ஆண்களைப் போல உடையுடுத்திக் கொள்கிறார்கள். அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்னர் நான் ஒரு மதஸ்தாபன சங்கம் ஒவ்வொரு இரவிலும் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பெரிய விருந்துக்கு ஜனங்கள் செல்வதைக் கண்டேன். அப்பொழுது இந்த ஸ்திரீகள் யாவரும் முழங்காலில் திரட்டி மடிக்கப்பட்ட தளர்த்தியான கால் சட்டைகளை அணிந்து சென்றார்கள். இல்லை என்ன, அல்லது நீங்கள் அவைகளை என்னவென்று அழைக்கிறீர்கள்? குட்டைக்கால் சட்டைகள் அல்ல, ஆனால் மற்ற மாதிரியான ஒன்று. ஆம், அவைகள் கெண்டைக்கால் வரை அணியும் கால் சட்டைகள் அல்லது அந்த விதமான ஆடைகள். எல்லோருமே அவர்களுக்கு கெண்டைக்கால் வரை அணியும் கால் சட்டையே தேவைப்படுகிறது. சரி சகோதரனே, கிட்டத்தட்ட அந்த அளவு ஒரு பரந்த பலகையை போன்று விரிந்திருக்கும். அது உண்மை. அவர்களுக்கு தேவை எதுவென்றால் தலையிலிருந்து உங்களுடைய பாதம் வரை உள்ள பாதசாரி ஆடையே ஆகும். அதுதான் உண்மை. ஆனால் ஓ, நீங்களோ பரவாயில்லை, இப்பொழுது இது ஒரு பாவாடையை காட்டிலும் ஸ்திரீகள் அணிந்து கொள்ள மிகவும் நாணயம் உள்ளதாக உள்ளது என்று நான் கருதுகிறேன் என்று கூறலாம். தேவன் இந்த விதமான ஆணாடையை பெண்தரிப்பது தனது பார்வையில் அருவறுப்பாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய தலைமுடியை ஒரு மனிதனைப் போல வெட்டிக் கொள்ளும் போது ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீயைப் போல காணப்பட வேண்டும் என்றும், ஒரு ஸ்திரீயை போல உடைவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஒரு ஸ்திரீயாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஒரு ஆணானவன் இந்த விதமாக நீளமான கிருதா வைத்துக் கொள்வதையும், அவன் தலைக்கு பின்னால் இந்த விதமாக ஒரு வாத்து உட்கார்ந்திருப்பது போல் காட்சியளிக்கும் தலைமுடியை வளர்ப்பதையும் அவர் விரும்புவதில்லை. அவர் ஆணை போல் காட்சியளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமையா என்ன, ஆணா அல்லது பெண்ணா என்பதை கண்டுகொள்ள முடியாதபடி அவர்கள் பெண்ணை போல உடுத்திக் கொள்கிறார்கள். இதுவோ பரிதாபமாய் உள்ளது. இந்த நவீன பாடகர் கவர்ச்சி கலைஞரான பீட்னிக்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் உடையவர்களாயிருக்கிறோம். நாம் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் என்பது வியப்பொன்றுமல்ல. உலகத்தின் மேல் தேவன் தன்னுடைய உக்கரக்கோபத்தை ஊற்றி அவர்களை சுட்டரிப்பதை தவிர வேறெதும் இனிமேல் நடக்கப் போவதில்லை. அவ்வளவுதான். நீதியும் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனால் தவிர வேறெதும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர்கள் உதறி தள்ளிவிட்டனர். அவர்கள் தங்களுக்கென சமயாச்சார கோட்பாடுகளை உண்டாக்கிக் கொண்டனர். அவர்கள் ஒரு ஸ்தாபனத்திற்குள் பிரவேசித்து விட்டார்கள். திருமணமாகாத தடுத்துப்பட்டையை திருப்பி உடுத்திக் கொண்டிருக்கும் அந்த வயதான பரிசுத்த தந்தை எனப்படுபவர் பீடத்தண்டையிலே வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட என் பிள்ளைகளே என்று கூறுகிறார். அது ஒரு பெண் பன்றி கூறுவதற்கும் இதற்கும் வித்தியாசமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் வேதத்திற்கு திரும்பிச் செல்வதே ஆகும், பரிசுத்த ஆவியை பெறுதலுமே ஆகும். சகோதரனே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையான சபைக்குள் திரும்பி வந்து அற்புத அடையாளங்களை சபைக்குள் நிகழ்த்துவதுமே தேவையாக உள்ளது. ஆமென். அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆம், எனவே ஆம், அசரியே அது செய்துள்ளதுதான். அந்த காலத்தில் ஏற்பட்ட எடுப்புதலானது சில அருமையான காரியத்தை செய்துள்ளது என்பது உண்மையே. ஆனால் அவ்வெழுப்புதல் பரிசுத்தாவியை கொண்டு வரவில்லை. இக்காலம் முதற்கொண்டு லவோதிக்கேயாவின் காலம் துவங்கும் முன்னர் வரையிலும் ஏற்பட்ட எடுப்புதல் பரிசுத்த ஆவியை கொண்டு வரவில்லை. ஆனால் அது ஒரு காரியத்தை செய்தது. இந்த எழுப்புதல் செய்த சில காரியங்களில் அவர், இதை இப்பொழுது மறிக்கப்பட்டு விடாதீர்கள், அதை ஸ்திரப்படுத்துங்கள், அதோடு இன்னும் கூட்டிக் கொண்டே இருங்கள் என்று கூறினார். பாருங்கள், இது மக்கள் மீண்டும் வாசிப்பதற்கென சுவாதீனமாக வேத புத்தகத்தை கொண்டு வந்தது. லூத்தரின் காலம் இலவசமான வேதாகமத்தை கொண்டு வந்தது. அவர்கள் தங்களுக்கு அச்சகத்தை ஏற்படுத்தி உலகிற்கு வேதாகமத்தை கொடுக்க துவங்கினர். தேவர் லூத்தரன்களை அதற்காக ஆசீர்வதிப்பாராம். ஆமையா, அவர்கள் சபையாரின் கரங்களில் வேத புத்தகம் திரும்ப கிடைக்க செய்தனர். அதற்கு முன்னால் குருக்கள் மட்டுமே அதை வைத்துக் கொண்டிருந்தனர். அதற்கு முன்னால் மக்கள் வேதாகமத்தை பார்க்கக்கூட முடியாதிருந்தது. ஏனென்றால் போப் அவ்வாறு கூறியிருந்தார். போப் அவர்களுக்கு ஒரு தேவனாக இருந்தார். எனவே அவர் என்னவெல்லாம் கூறியிருந்தாரோ அதையே அவர்கள் செய்திருந்தனர். ஆகையால் இப்பொழுது லூத்தரன் எழுப்புதலில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தனர் என்றால் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் உங்கள் கரங்களில் வேதாகமத்தை பெற்றுள்ளீர்கள். இப்பொழுது அதை வாசித்து பாருங்கள், அதை விசுவாசியுங்கள். அதை வெறுமனை அலமாரியில் வைத்து நல்லது, நாம் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளோம் என்று கூறாதீர்கள். அவ்வாறு கூறுவது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு செய்யப்போவதில்லை. இன்றைக்கு பெந்தேகோஸ்தேவில் அதிகமான லூத்தரங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேதாகமத்தை வாசிக்காமல் வைத்துக் கொண்டு அதை குறித்து வேறு யாராவது எதையாவது கூறுவதை எடுத்துக் கொள்கிறார்கள். சகோதரனே, வார்த்தையை வாசி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று இயேசு கூறினார். அதுவே செய்ய வேண்டிய காரியமாகும். வார்த்தையை வாசியுங்கள், இப்பொழுது அவர் அதை பற்றிக் கொண்டிருங்கள், அதை விட்டுவிடாதீர்கள் என்று கூறினார். அவர்கள் இன்னொரு காரியத்தை பற்றிக் கொண்டிருக்கும்படி அவர் விரும்பினார். அதாவது அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் பெரணில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். லூத்தரன் எழுப்புதலானது இரண்டாவதாக செய்த காரியம் என்னவெனில், வேதத்தில் உள்ள விசுவாசத்தினால் நீதிமானாகுதல் என்ற உபதேசத்தை ஒளியூட்டி வெளிக்கொண்டு வந்தது. கத்தோலிக்க சபையோ நீதிமானாகுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கத்தோலிக்க சபையாய் உள்ளது. அந்த கத்தோலிக்க மதகுரு கூறியதைப் போல அவர்கள் இங்கே கொஞ்ச காலத்துக்கு முன்னர் அந்த ஒலிபரப்பை நிறுத்த வேண்டியதாயிருந்தது. அதாவது அவர் கத்தோலிக்க சபையை தவிர வேறு எதிலும் ரட்சிப்பு இல்லை என்று கூறினார். ரட்சிப்பு கிறிஸ்துவில் தான் உள்ளது, கத்தோலிக்க சபையில் இல்லை. புராட்டஸ்டன்ட் சபையிலும் ரட்சிப்பு இல்லை, அது கிறிஸ்துவில் தான் உள்ளது ரட்சிப்பு. ஆனால் கத்தோலிக்கர் விசுவாசிப்பதோ அவர்களுக்கு வேதம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி அக்கறை இல்லை. அவர்களது சபை என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். புரிகிறதா? நீங்கள் அவர்களோடு பேச முடியாது, ஏனென்றால் அதற்கு வழியே கிடையாது. அவர்களிடம் பேச வழியே இல்லை. அவர்கள் அதை குறித்து அக்கறை கொள்வதில்லை. அவர்கள் பெற்றுள்ள, அதாவது அவர்கள் தங்களுடைய ஞான உபதேசத்தின் பேரில் அது போன்ற எந்த காரியத்தை குறித்தும் உங்களிடம் பேசுவார்கள். ஆனால் நீங்கள் வேதத்தண்டை பேச வந்தால் அப்பொழுது அவர்களோ அதை தள்ளிவிட்டு விட்டு சபை என்ன சொல்கிறதோ அதுதான் என்கிறார்கள். ஆனால் இவ்விஷயத்தை பொறுத்தமட்டில் இயேசு கூறினார், இயேசுவானவர் தாமே இதிலிருந்து எதையாகிலும் ஒருவர் எடுத்து போட்டாலோ அல்லது இதனோடு எதையாகிலும் கூட்டினாலோ அவருடைய பங்கு சீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்றார். இயேசு தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன், வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்றார். அது சரிதானே? ஓ, அதுதான் உண்மையானது. சகோதரனே, நான் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உள்ள விசுவாசியாக இருக்கிறேன். அது உண்மை. அங்கே தேவன் பேசுகிற அந்த வார்த்தை மட்டுமல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிப்பதற்காக அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த எனக்கு பரிசுத்தாவை இப்பொழுது தரும்படி பரலோக பிதாவை நான் வேண்டிக் கொண்டேன். அதாவது நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் அதற்கு பாத்திரமானவன் என்பதனால் அல்ல, ஏனென்றால் அவருடைய கிருபை அதை எனக்கு அளித்திருக்கிறது. அது கண்மலையாய் உள்ளது. அவர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறினார். சரி, நீதிமானாகுதல், சரி, அதை குறித்த காரியமாக இருந்ததோ அவர்கள் மறித்து போகும்படி விடாதபடியான ஏதோ ஒரு காரியத்தை ஏற்கனவே அவர்கள் பெற்றிருந்தனர். அதாவது அவர்கள் மீண்டும் வேத புத்தகம் தங்கள் கரங்களில் கிடைக்கப் பெற்றிருந்தனர். லூத்தரன்கள் அக்காரியத்தை செய்தனர். மற்றொரு காரியம், அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமானாகுதல் என்ற உபதேசத்தையும் பெற்றிருந்தனர். அதைத்தான் லூத்தர் போதித்தார். அது அவருடைய உபதேசம் என்பதை யாவரும் அறிவர். நீதிமானாகுதல் அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று உங்களால் பார்க்க முடிகிறதா? அதன் பின்னர் வெஸ்லி பரிசுத்தமாகுதல் என்பதோடு தொடர்ந்து வந்தார். அதை அடுத்து பெந்தேகோஸ்தே அனுபவமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகம் இங்கே வருகிறது. இது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது! இப்பொழுது நீ கொஞ்சம் நல்ல காரியங்களை பெற்றிருக்கிறாய், அவைகளை நீ வரிக்க விடாமல் சிறப்படுத்தி நீ அதை பற்றிக் கொள்ளாவிடில் நான் திருடரை போல் சீக்கிரமாய் வருவேன், நீ மீண்டும் ஸ்தாபனத்துக்குள் போய்விடுவாய் என்று கூறுகிறார். சரியாக அதே விதமாகத்தான் அவர்கள் செய்தார்கள். மீண்டும் அதற்குள்ளே திரும்பி போய்விட்டனர். அதாவது நீங்கள் மீண்டும் நிக்கோலாய் மதஸ்தரின் போலகத்திற்குள் போய்விடப் போகிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் மீண்டும் ஒரு ஸ்தாபனமாக ஆகப் போகிறீர்கள். எனவே உங்களுக்குள்ளதை விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள், தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள், நீதிமானாவதை தொடர்ந்து பற்றியிருங்கள், தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் என்று கூறினார். ஆனாலும் இந்த சபை காலத்திலும் தேவனுக்கென்று மீதியானவர்கள் வெளியே வந்தனர். ஒரு சிறு கூட்டமான மீதியானவர்கள். முதலில் லூத்தர் வந்த பிறகு, அதன் பிறகு ஸ்விங்லி வந்தார். அதை தொடர்ந்து கால்வினும், தொடர்ந்து வெஸ்லியும் வந்தனர். ஆனால் பரிசுத்தமாகுதல் போதிக்கப்பட்ட அந்த சிறு எண்ணிக்கையிலான மீதியானவர்கள் இருந்தனர். பரிசுத்தமாகுதலில் இருந்து அந்த மீதியான சிறு கூட்டம் வெளியே வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக சென்றனர். பாருங்கள், அந்த சிறு கூட்டமான மீதியானவர்கள் தொடர்ந்து அங்கே அதை உயிரோடு அதை காத்துக் கொண்டு வந்தனர். சரி, ஆனால் மூன்றாவதாக அவர்கள் கத்தோலிக்க சபை விட்டு வெளியே வந்தபொழுது அநேக அஞ்ஞான சடங்காச்சார உபதேசங்களை தங்களோடு, அதாவது தவறான ஞானஸ்தானம் போன்றவற்றை கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் தெளித்தல், பிதா குமாரன் பரிசுத்தாவி போன்றவற்றோடு வெளியே வந்தனர். அவர்கள் ஞான உபதேசத்தை கொண்டு வந்தனர். உண்மையாகவே அவர்களது இந்த நிலையானது இயேசுவானவர் இங்கே கூறி அவர்களுக்கு கிட்ட பெயர்க்கேற்றவாறு அப்படி அமைந்துவிட்டது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று கூறினார். அது சரியாக இருக்கிறது. சரி, நான்காவதாக, இக்காலத்தில் ஏற்பட்ட சீர்திருத்தமானது கத்தோலிக்க மதத்தின் புனித சின்னங்கள் எனப்பட்டவைகளை வணங்குதல் போன்ற சடங்குகள் எல்லாம் ஒடிந்து போக காரணமாக இருந்தது என்பது உண்மையே. ஆனால் இது சபையில் இந்த சீர்திருத்தம் திரும்ப அளித்தலை கொண்டு வர தவறிவிட்டது. அதாவது அடையாளங்களோடு கூடிய பூரண சுவிசேஷ போதகமானது திரும்ப கிடைக்க செய்ய தவறிவிட்டது. லுத்தரன் சபை இதை ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் ஒருபோதும் அதை பெற்றிருக்கவில்லை. வெஸ்லியின் காலத்திலும் அவர்கள் அதை ஒருபோதும் திரும்ப பெறவில்லை. இந்த லவோதிக்கேயாவின் காலத்தின் முடிவில் தான் அவர்கள் அதை பெற்றிருந்தனர். நாம் இதை பற்றி ஆராய்கையில் நாம் மீண்டும் வேத வாக்கியங்களுக்கு சென்று எவ்வாறு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது என்பதை சரியாக உங்களுக்கு காண்பிப்போம். அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததோ, அதாவது அது பரிசுத்தாவியின் எடுப்பதலை திரும்ப கொண்டு வரவில்லை. அவர்கள் விக்கிரகங்களில் இருந்து விலகியிருந்தனர். அவர்கள் விக்கிரகங்களை விட்டுவிட்டது உண்மைதான். அவர்கள் மரியாள், யோசேப்பு, பேதுரு, பவுல் ஆகியோரின் சிலைகளை எல்லாம் சபையை விட்டு அகற்றிவிட்டனர். அவர்கள் விக்கிரகங்களை விட்டு திரும்பினர். ஆனாலும் அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அன்பை திரும்பவில்லை. லூத்தர் அவர்களை விக்கிரகங்களை விட்டு திரும்ப பண்ணினார். ஆனால் அதிலிருந்து திரும்பி அவர்கள் ஒரு அரசியலை போல இல்லை, ஒரு ஸ்தாபனத்தை போல் அல்லது ஸ்தாபன அமைப்பை போல தங்களை இன்னொரு ஸ்தாபனமாக ஆக்கி தாங்கள் விட்டு வந்த ஸ்தாபனத்தை மிஞ்சிவிட வேண்டும் என்று முயற்சித்து ஸ்தாபன எண்ணத்தோடு செயல்பட்டனர். அது முந்தினதை போலவே இன்னொரு சொருபமாகத்தான் ஆகியது. அவர்கள் இன்னும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மெத்தோடிஸ்டுகள் இன்னமும் பாப்டிஸ்டுகள் அனைவரும் மெத்தோடிஸ்டுகள் ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அனைத்து லூத்தரன்களும் ஏனைய பாப்டிஸ்டுகள் மற்றும் மெத்தோடிஸ்டுகள் ஆகியோர் லூத்தரன்களாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெந்தேகோஸ்தேக்களோ எல்லா பாப்டிஸ்டுகளும் லூத்தரன்களும் மற்றுமுள்ள யாவரும் பெந்தேகோஸ்தே இனராக ஆகிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாருங்கள், நீங்கள் அப்படியே தொடர்ந்து உங்களுடைய ஸ்தாபனத்திற்கே கூட்டத்தை சேர்த்துக் கொண்டே இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் பிரதானமான காரியம் என்றபடி தேவனுடைய திட்டம் அது அல்லவே. ஆதியில் இருந்தது போலவே யாவற்றையும் சபைக்கு திரும்ப அளிப்பது ஒன்றுதான் தேவனுடைய திட்டமாகும். கவனியுங்கள், அதை மீண்டும் சபைக்கு அளிப்பதே. இப்பொழுது இப்புத்தகம் தரையில் விழுந்து விடுமாயின் அது இருந்த இடத்தில் மற்றொரு புத்தகத்தை எடுத்து வைப்பது என்பது புத்தகத்தை திரும்பளித்தல் அல்லது புத்துயிரூட்டுதல் என்பதாகாது. கீழே விழுந்த அதே புத்தகத்தை தான் மீண்டும் அது இருந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆமேன். ஆகவே சபையானது இருந்த காலத்திற்குள் மறித்துவிட்ட நிலையில் அது இங்கே அஞ்ஞானத்தை கொண்டதாக மாறிவிட்ட பிறகு அப்பொழுது அதிலிருந்து முழுமையாக மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருதலே தேவையாக உள்ளது. அது சீர்திருந்தும்படியான ஒரு சீர்திருத்தமாகும். ஆனால் சீர்திருத்தப்படுதல் மற்றும் மீண்டும் பிறத்தல் இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. புரிகிறதா? அவர்கள் தங்களுடைய கத்தோலிக்க சமயத்தின் ஏராளமான விக்கிரங்கள் மற்றும் இன்ன பிற காரியங்களில் இருந்து மீண்டும் வந்து சீர்திருத்தத்தை பெற்றனர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் சபைக்கு மீண்டும் பரிசுத்த ஆவியை திரும்ப கொண்டு வரவில்லை. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. சகோதரனே, சகோதரியே, இதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர்கள் ஒருபோதும் சபைக்கு பரிசுத்த ஆவியை திரும்ப கொண்டு வரவில்லை. ஏனென்றால் உண்மையான சுவிசேஷ ஒளியை இங்கே உண்மையாகவே கொண்டு வருகிற ஒருவர். இப்பொழுது நீங்கள் சற்று ஆழமாக யோசியுங்கள். உண்மையான சுவிசேஷ ஒளியை கொண்டு வருகிற ஒருவர் இங்கே கீழே உள்ள இந்த சபைக்கால தூதனாவார். இப்பொழுது நாம் அதை ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். அவர்கள் மிக உயர்ந்த ஒளி கிறிஸ்தவ ஒளியை பெற்றுக் கொள்வர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஸ்தாபன அமைப்புக்குள் திரும்பவும் போய்விடுவார்கள். அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருவன் தோன்றுவான். ஆமையா, நான் இந்த பிரசங்க பீடத்தில் இப்போது நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ அதே அளவு உண்மையாக அவன் ஸ்தாபனங்களில் இருந்து கர்த்தருக்கென மீதியாக இருக்கிற ஒரு கூட்டத்தை பிரித்தெடுப்பான். அது உண்மை. அவன் ஆதியில் இருந்த நிலைக்கு திரும்ப கொண்டு செல்வான். லவோதிக்கியா சபையின் தூதன் அவனே அதை செய்வான் என்பதை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வேத வாக்கியங்கள் மூலமாக உங்களுக்கு நிரூபித்து காட்டுவேன். அது உண்மை. அவன் மூல உபதேசத்திற்கு திருப்பிக் கொண்டு போய் இந்த காரியத்தை இங்கே மீண்டும் உயிர்த்தெழச் செய்வான். இங்கே இக்காலத்தில் உயிர்த்தெழுதல் உண்டாகும். அது உண்மை. ஆனால் லூத்தர் சபையை வெளியே இழுத்தான். தப்பித்துக் கொண்ட ஒருவன் ஒரு அடி பரிசுத்த, அதாவது நீதிமானாகுதல், தப்பித்துக் கொண்ட ஒருவன் அவர் அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்து ஒரு அடி வெளியே எடுத்து வைத்தார். அது நல்லதுதான். அடுத்த காலத்தில் இரண்டு அடிகள் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். வேதத்தில் ஆலயத்தின் வாசப்படியின் கீழிருந்து தண்ணீரானது புறப்பட்டு சென்றதை நீங்கள் கவனித்தீர்களா? முதலாவது தண்ணீர் முழங்கால் அளவு இருந்ததாகவும், அடுத்து இடுப்பு வரையிலும் இருந்ததாகவும், கடைசியாக தலைக்கு மேலே தண்ணீர் சென்றதாகவும் தீர்க்கதரிசி கூறுகிறான். ஆனால் தலைக்கு மேலே தண்ணீர் சென்ற கட்டம் வந்தபோது அவன் நீந்த வேண்டியதாயிற்று. பாருங்கள், அவன் நீந்த வேண்டியதாயிருந்தது. ஆகையால் நாம் இப்பொழுது இன்று நீந்தி கரை சேர வேண்டும், இல்லாவிடில் மூழ்கி அமிழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஒன்று அது உங்களை மூழ்கடித்து முழுவதும் போக்கடித்து விடும், இல்லையே உங்களை அது கரை சேர்க்கும். எனவே அது நீந்தி கரை சேர்ந்தது மூழ்கிவிடு என்றிருக்கிறது. அல்லேலூயா. ஓ, பரிசுத்த ஆவியை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு இல்லையா? நானும் அவர்களை ஒருவன் என்று கூட்ட முடியும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நானும் அவர்களை ஒருவன். யார் அவர்கள்? இது அது அல்லது அது அல்லது அது என்றல்ல. நானும் அவர்களை ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களை ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது நன்மையாக தென்படவில்லையா? கவனியுங்கள், அவர்கள் மேல் வீட்டில் கூட்டப்பட்டு அவருடைய நாமத்தில் யாவரும் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தனர். ஊழியத்திற்கான வல்லமையோ வந்தது. இப்பொழுது அவர்களுக்காக அந்நாளில் அவர் என்ன செய்தாரோ அதையே அவர் உங்களுக்காகவும் செய்திருவார். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்காக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூறிட முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர்கள் வேதப்பாட கருத்தரங்களுக்கு சென்றார்களா? இல்லை. அவர்களில் சிலர் தங்களுடைய சொந்த பெயரை கூட எழுத முடியாதவர்களாக இருந்து வந்தனர். அது உண்மை. பேதுருவும் எழுத முடியாதவனாக இருந்தார். அவனும் யோவானும் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஆனால் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டதால் அவர்கள் கூறுவதை யாவரும் செவி கொடுத்து கேட்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஜனங்கள் கல்லாதவர்களாய், கல்வி பயிலாதவர்களாய், உலக பிரகாரமான கீர்த்தி கொண்ட பெருமை இல்லாதவராய் இருந்தனர். ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் என்னென்ன பட்டங்களை பெற்றுள்ளேன்! அவர்கள் யாவரும் தங்கள் பெந்தேகோஸ்தை பெற்றனர், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர், அவரது வல்லமை இன்னமும் மாறாது என்று அவர்கள் எங்கும் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்கள் அதை குறித்து மகிழ்ச்சியாயிருக்கவில்லையா? அவர்களை ஒருவராக இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடையுங்கள். நான் அறிந்த எந்த காரியத்தை காட்டிலும் அவர்களில் ஒருவனாக இருப்பதையே நான் விரும்புவேன். ஓ அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் குடியரசு தலைவராக விரும்புவதை விட, அல்லது இவ்வுலகின் மேல் ஒரு ராஜாவாக இருக்க விரும்புவதை விட, நான் அவர்களில் ஒருவனாக இருப்பதையே நான் விரும்புவேன். நான் கர்த்தராகிய இயேசு இங்கே நடந்து வந்து நான் உன்னை 20 வயது உள்ளவனாக மாற்றி உன்னை ஒரு கண்காணிப்பாளராகவோ உலகின் மேல் ஒரு ராஜாவாகவோ ஆக்கி உனக்கு இப்புவியில் 10,000 ஆண்டுகள் ஆயுட்காலத்தை நீடித்து அக்காலம் முழுவதும் உனக்கு 20 வயது இருக்கும்படி செய்து ஒருபோதும் சுகவீனமான ஒரு நாள் இல்லாமலும் இருதய வேதனை இல்லாமலும் இருக்க செய்து ஒவ்வொரு காரியத்திலும் மகிழ்ச்சியாய் 10,000 ஆண்டுகள் ஜீவிக்கும்படி உலகிற்கே ராஜாவாய் இருக்க செய்யவா? அல்லது அவர்களில் ஒருவராக நீ இருந்து கொண்டு அதனால் இப்பொழுது நீ போராடிக் கொண்டிருப்பது போல காலமெல்லாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்க வேண்டிய அவர்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறாயா என்று கேட்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நானோ அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றே கூறுவேன். 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்கிறது? ஆனால் இதுவோ நித்தியமாயிருக்கிறது. சகோதரனே, அது எங்கிருந்து வந்தது? ஓ அது ரத்தத்தினூடாகவே வந்துள்ளது. அது உண்மை. அது நீண்ட காலமாகவே வந்து கொண்டிருக்கிறது. அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மிடையே வாசம் பண்ணியதால் உண்டானது. மனிதரை அவர்களுடைய பாவங்களில் இருந்து ரட்சிக்க ஒரு பாலகன் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு முன்னணியில் பிறந்தார். அது உண்மை என்பதை நான் அறிவேன். என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் யோவான் நதிக்கரையில் கண்டான். ஓ அவரே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. ஓ கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதனை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்காக மிக அதிகமாய் செய்துள்ளார். அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னில் பரிசுத்தாவி ஈந்திட்டார். ஓ நான் நேசிக்கிறேன். நான் கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதனை நேசிக்கிறேன். கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீயின் எல்லா பாவங்களையும் அவர் கூறிவிட்டார். அவர் நேற்றுமின்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். எப்படியாய் அவளுக்கு அந்த நேரத்தில் 5 கணவன்மார்கள் இருந்திருந்தனர். அவளது பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு ஒரு ஆழ்ந்த சமாதானம் அவளுக்குள் குடிகொண்டது. அவளோ கலிலேயாவிலிருந்து வந்த இந்த மனிதனை வந்து பாருங்கள் என்று கூப்பிட்டார். ஓ கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதனை நான் நேசிக்கிறேன். ஏனெனில் அவர் எனக்கு மிக அதிகம் செய்துள்ளார். அவர் என் பாவங்கள் யாவையும் மன்னித்து பரிசுத்தாவி எனக்கு அளித்தார். ஓ நான் நேசிக்கிறேன். நான் கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதனை நான் நேசிக்கிறேன். ஆயக்காரன் ஒருவன் அங்கே ஆலயத்திற்குள் ஜெபிக்க சென்றான். அப்பொழுது அவன் ஓ கர்த்தாவே என்பது இரக்கமாயிரும் என்று கதறினான். அவன் பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டு ஒரு ஆழ்ந்த சமாதானம் அவனில் குடிகொண்டது. அப்பொழுது அவனோ கலிலேயாவிலிருந்து வந்த இந்த மனிதன் வந்து பாருங்கள் என்றான். எனக்கு அது பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கவில்லையா? முடவர் நடந்தனர், ஊமையர் பேசினர், கடலின் மேல் அவ்வன்பின் வல்லமையானது உரைக்கப்பட்டது, குருடர் பார்வையடைந்தனர். கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதனின் இரக்கம் மாத்திரமே இதை செய்ய முடிந்தது என்பதை நான் அறிவேன். என்னோடு சேர்ந்தது பாடுங்கள். ஓ கலிலேயாவிலிருந்து வந்த அந்த மனிதனை நான் நேசிக்கிறேன். ஏனென்றால் அவரோ எனக்கு மிக அதிகமானதை செய்துள்ளார். அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னில் பரிசுத்தாவியை தந்தருளினார். ஓ நான் நேசிக்கிறேன். நான் அந்த கலிலேய மனிதனை நேசிக்கிறேன். நீங்கள் அதை நேசிக்கவில்லையா? ஓ என்னை, இது நல்லது. பரிசுத்தாவியின் சுவிசேஷம். ஓ நான் அதை எவ்வளவாய் நேசிக்கிறேன். நான் அவரை என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். அவர்களோடு நான் எண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு நான் இந்த அளவு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாம் யாவரும் சகோதர சகோதரிகளாக கூடி வந்திருக்கிறோம். பாப்டிஸ்ட், மெத்தோடிஸ்ட், கத்தோலிக்கர், பிரஸ்பிடேரியன் மற்றும் இன்னும் என்னவெல்லாமோ தேவன் நம்மை பல்வேறு விதமான வாழ்க்கைகளில் இருந்து வெளியே கொண்டு வந்து இங்கே இந்த மகத்தான பரிசுத்தாவின் ஐக்கியத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே எந்த ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கவில்லை. மற்றவர்கள் விரும்புவதை செய்வது அவர்களை பொறுத்தது. ஆனால் நாமோ ஒரு காணக்கூடாத ராஜ்யத்தில் இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். யார் இது? மெத்தோடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரஸ்பிடேரியனோ, யாராயினும் அவன் வரட்டும். இயேசு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எடுப்புவேன் என்றார். ஓ என்னே, இங்கே பீடத்தண்டையில் ஒரு பழைய பாடலை நாம் பாடுவது உண்டு. நாம் அதை பாட முடியுமோ அல்லது இல்லையோ என்று எனக்கு தெரியவில்லை. இடம் இடம் ஆம் இடம் உண்டு. ஊற்றண்டையில் எனக்கு இடம் உண்டு என்பதே. நீங்கள் அதை போன்ற பழைய பாடல்களை விரும்புகிறீர்களா? அதை எப்படி துவங்க வேண்டும் என்று அறிந்துள்ள யாராவது எங்களுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள். நம்முடைய இசைப்பேடையை இசைப்பவர் எங்கே? அவள் இருக்கிறாளா? அல்லது சகோதரன் டெடி அல்லது அவர்களில் எவரேனும் இங்கு இருக்கிறார்களா? அவர்களா? ஓ என்ன, நான் அவர் எங்கும் காணவில்லை. இடம் இடம் ஆம் இடம் உண்டு. அங்கே ஊற்றண்டையில் உனக்கு இடம் உண்டு. இடம் இடம் ஆம் இடம் உண்டு. அங்கே ஊற்றண்டையில் உனக்கு இடம் உண்டு. அவிதமான பழைய பாடல்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் கூட இதை விரும்புகிறேன். என் இரட்சகர் மரித்த சிலுவை அண்டையிலே பாவத்திலிருந்து சுத்திகரிக்க நான் அங்கே கதறினேன். ஓ, அங்கே என் இதயத்தில் இரத்தமானது பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய விலையேறப்பட்ட நாமத்திற்கே மகிமை. ஓ மகிமை. நாம் அப்படியே நம்முடைய கண்களை மூடி அதை பாடுவோமாக. ஓ, அங்கே என் இதயத்தில் இரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. நான் ஆச்சரியமாய் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டேன். இயேசு எனக்குள்ளே மிக இனிமையாய் தரித்திருக்கிறார். சிலுவை எண்டையிலே அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அது விலையேறப்பட்ட நாமம். அவருடைய நாமத்திற்கே மகிமை. விலையேறப்பட்ட நாமம். அங்கேதான் என் இருதயத்தில் இரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. இப்பொழுது இந்த பின்வரும் சரணத்தை நாம் பாடுகையில் நீங்கள் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் உங்களுக்கு பக்கவாட்டில் உள்ள யாவரோடும் கரங்குலுக்குங்கள். மிகவும் உயரியதும் இனிமையுமான இந்த ஊற்றண்டை வாரி உங்களுடைய பாவ ஆத்துமாவை இரட்சகருடைய பாதத்தில் வைப்பி. ஓ, இன்றைக்கே மூழ்கி சுத்தமாவீர். அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அந்த விலையேறப்பட்ட நாமம். அவரது விலையுயர்ந்த நாமத்திற்கே மகிமை. அங்கே என் இதயத்தில் இரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கு மகிமை. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? அவருடைய நாமத்திற்கே மகிமை. விலையேறப்பட்ட நாமம். அவருடைய நாமத்திற்கே மகிமை. அங்கே என் இதயத்தில் இரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஓ என்னே, நான் அதற்காக மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு இல்லையா? என்னால் மிகவும் உயர்ந்ததும் இனியதுமான இந்த ஊற்றண்டையில் வந்து எனது பாவ ஆத்மாவை இரட்சகருடைய பாதத்தில் வைக்க முடியும் என்பதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் 18 வயது வாலிபனாக இருக்கையில் கர்த்தரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட நாளை நான் நினைவு கூறுகிறேன். நான் மேற்கு பகுதிக்கு சென்றேன். நான் அங்கு விரும்பினேன். என் தந்தையோ குதிரைகள் சவாரி செய்யும் பணியை செய்தார். நான் அங்கே சென்று குதிரைகளை பழக்க வைக்கிற வேலையை செய்ய விரும்பினேன். அப்பொழுது என் இதயத்தில் ஏதோ ஒன்றுக்காக நான் பசியாயிருந்தேன். ஓ, நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன். நான் பேப்டிஸ்ட் பிரசங்கியாரிடம் சென்றபோது அவர், நீ எடுமிருந்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று கூறு, நாங்கள் உன்னுடைய பெயரை சபை பதிவேட்டில் பதித்துக் கொள்வோம் என்றார். அது என்னை திருப்திப்படுத்தவில்லை. நான் எல்லா இடத்துக்கும் சென்றபோது ஒவ்வொருவரும், ஏழாம் நாள் ஆசிரிப்பு என்ற சபையை சேர்ந்த சகோதரன் பார்க்கர் என்ற ஒரு அருமையான மனிதன் அன்பான சகோதரிடம் சென்றேன். அவரோ, பில்லி, நீ வந்த கத்தருடைய ஓய்வு நாளை ஏற்றுக்கொள் என்று கூறினார். நான் இப்பொழுது அதை உடனாயிருக்கிறேன். ஆனால் அவரோ, ஓய்வு நாளை ஏற்றுக்கொள் என்றுதான் கூறினார். அப்பொழுது நான், ஓ என்னே, இதுவும் நான் தேடுவதை கொடுப்பதாக இல்லையே என்று எண்ணினேன். நீங்கள் பாருங்கள், நான் மேற்கில் சென்றேன். நான் நினைத்தேன், அன்றொரு இரவில் நாங்கள் மந்தையை வைத்து அதை மடக்கினோம். உங்களுக்கு தெரியுமா, குதிரையை விட்டு சேனத்தை எடுத்து விட்டு அங்கிருக்கு முகாம் பையையும் எடுத்துக்கொண்டு படுத்துறங்க போகையில் உங்களுடைய சேனத்தையே ஒரு தலையணையைப் போல உபயோகிக்கலாம். எனவே நான் அன்றிரவில் மிக பழமையான தேவதாறு மரங்களின் கீழே படுத்துக் கொண்டிருந்தேன். நான் பகல் நேரத்தில் கண்காணிப்பு வேலையை செய்து வந்தேன். எனவே இரவு நேரத்தில் வேலை செய்யும் பையன்கள் மந்தையை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்களில் டெக்சாஸ் இருந்து வந்திருந்த ஸ்லிம் என்று அழைக்கப்படும் ஒரு வயதான மனிதர், அவர் ஒரு சிறு வீணையை அங்கே வைத்திருந்தார். அவர் இவ்வாறு, அவர் நாமத்திற்கே மகிமை என்ற பாடலை இசைத்துக் கொண்டிருந்தார். இன்னொரு நபர் ஒரு சீப்பின் மேல் ஒரு காகிதத்தாளை வைத்து அதை ஊதி இசைத்தார். அவர்கள் வேறு பாடல்களையும், குதிரை மீது அமர்ந்து கால்நடைகளை மேய்ப்பவரின் நாட்டுப்புற பாடல்களையும் பாடினர். மீட்பர் மறித்த குருசண்டையிலே என்ற பாடலையும் பாடினார்கள். என்னே, நான் புரண்டு படுத்தேன். என் தலையின் மேல் பக்கமாக கம்பளியை இந்த விதமாக எடுத்து போட்டு விட்டேன். பின்னர் நான் திரும்பி பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இரவில் காணப்பட்ட நட்சத்திரங்கள் கீழே இறங்கி வந்து அங்கே அந்த தேவதாறு மரங்களின் உச்சிக்கு அருகில் தொங்கிக் கொண்டிருப்பது போலவும், அங்கிருந்த மலைகள் மேலும் வந்து இறங்கிவிட்டது போலவும் காணப்பட்டது. தேவதாறு மரங்களில் இருந்து சதா காலமும் முணுமுணுக்கும் அந்த வழக்கமான சத்தமாகிய, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் என்னை நோக்கி கூப்பிட்டது போன்று என்னால் கேட்க முடிந்தது. அதற்கு மூன்று வாரங்கள் கழித்து நான் நகரத்திற்குள் சென்றேன். அந்த பையன்கள் யாவரும் மது அறிந்திருந்தார்கள். நான் குடிக்கவில்லை. நான் எப்படியாவது அவர்கள் யாவரையும் மோட்டார் வாகனத்தில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாக வேண்டியதாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்பாத விரல்களை சுட்டுக் கொண்டு அபாயகரமான நிலைமையில் இருந்தனர். அவர்கள் அங்கே ஒரு நேர்கோடு ஒன்றை போட்டு அதில் வளையாமல் கோட்டின் மேல் நேராக யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு $5 என்று பந்தயம் கட்டிக் கொண்டு நடப்பார்கள். அவர்களால் குடித்திருந்த நிலையில் பாதசாரிகளுக்கென போடப்பட்டிருக்கும் நடைபாதையில் சரியாக நடக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த விதமாகவே அவர்கள் ஆட்டம் போட்டு பின்பு குடிவெறி தெளிந்து தங்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு செல்வார்கள். நான் அங்கிருந்த போது அவர்கள் யாவருமே குடித்து வெறித்திருந்தார்கள். நானோ தனியே அப்புறம் போய் உட்கார்ந்தேன். அப்பொழுது நான், என்ன என்று எண்ணினேன். இது 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் என்றே நான் யோசிக்கிறேன். நான் தனியே போய் உட்கார்ந்தேன். அப்பொழுது பீனிக்ஸ் ஒரு சிறிய இடமா இருந்தது. நாங்கள் விக்கன்பர்க்கில் இருந்து அங்கே வந்திருந்தோம். நான் அவ்வாறு உட்கார்ந்து கொண்டிருக்கையில் வாலிபமான ஒரு ஸ்பானிய பெண்ணொருத்தி குலுக்கிக் கொண்டு அவ்வழியாக வந்தாள். பெரிய தொப்பி என் தலைக்கு பின்னால் நான் தொங்கவிட்டுக் கொண்டு அங்கே அமர்ந்திருந்தேன். அவ்வழியாக கடந்து சென்ற அவளோ தனது சிறிய கைக்குட்டை ஒன்றை என் அருகில் கீழே போட்டுவிட்டு சென்றாள். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது நான் அவளை நோக்கி, ஏய், உனது கைக்குட்டையை கீழே போட்டுவிட்டு செல்கிறாயே என்றேன். நான் அவளின் சைகையின் பேரில் ஆர்வம் காட்டவே இல்லை. நான் அங்கே வீதியில் சத்தம் கேட்டு அங்கே சென்றேன். அவர்களிலிருந்து மனமாற்றம் அடைந்திருந்த ஒரு வயோதிகர் அங்கிருந்த தொழுவ அடைப்பு நண்டையில் அமர்ந்து தன் முகமெல்லாம் சின்னம்மை வடுக்களை கொண்டிருக்க தன்னுடைய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோட அங்கே ஒரு சிறு வீணையை வைத்துக் கொண்டு இசைத்து இப்பாடலை பாடிக்கொண்டிருந்தார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஓ என்னை, அவரது முகத்தில் கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது. நான் அவர் அருகில் சென்றதும் அவர் பாடுவதை நிறுத்திவிட்டு, சகோதரனே, இந்த அற்புதமான கிறிஸ்துவை நீ பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் இது என்னவாய் உள்ளது என்பதை நீ அறிய மாட்டாய் என்று கூறினார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. நான் என்னுடைய பெரிய தொப்பியை கீழே இடுத்துவிட்டுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன். ஓ என்னை, அவர் சமூகத்திலிருந்து நீங்கள் மறைந்து கொள்ள முடியாது. நீங்கள் வெளியே வந்து உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்தாக வேண்டும். ஓ, அவர் அற்புதமானவராக இருக்கிறார். ஆம், அவர் அப்படித்தான் இருக்கிறார். நான் ஆச்சரியமாய் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு எனக்குள்ளே மிகவும் இனிமையாய் தரித்திருக்கிறார், உள்ளே தரித்திருக்கிறார். அங்கே சிலுவை கண்டையிலே அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவருடைய நாமத்திற்கே மகிமை. நாமம் அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஓ, அங்கேதான் என் இதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. ஓ, இந்த மிக உயரிய இனிய ஊற்றண்டை வந்து உங்களுடைய பாவ ஆத்மாவை இரட்சகருடைய பாதத்தில் வையுங்கள். ஓ, இன்றைக்கே மூழ்கி முழுமையாய் சுஸ்தமடையுங்கள். மகிமை. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கரங்களை அப்படியே புரிந்து வைப்போமாக. அவருடைய நாமத்திற்கே மகிமை, மகிமை, மகிமை. ஓ தேவனே, விலையேறப்பட்ட நாமம். அங்கே என் இதயத்தில் ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய நாமத்திற்கே மகிமை, தேவனுக்கு மகிமை. நாம் எழுந்து நிற்போமாக. ஓ அப்படி, ஒரு நிமிடம் சற்று பொறுமையாயிருங்கள்.
I speak unto thee this night as thou hast assembled together, even as I have moved out upon thy hearts tonight and have pierced thy soul by my spirit and my word.
Amen.
I speak once again, my children, yea, the days that lie before thee shall be great days for those that shall declare to follow me, saith the Lord. For I say that I shall shine upon thy pathway many things out of my word. And I speak unto thee, my people, that if thou shalt purpose to follow me, then I shall give unto thee the wisdom of understanding in these very things.
Yes.
For as I look down in thy midst this night, I see that there is in the hearts of some, saith the Lord, that there are some this night, I say unto thee, that are troubled as to what they should believe. But my people, this night I speak unto thee, be thou not discouraged, and go thou not from this place, I say, with a downcast heart and attitude towards these things. For I say unto thee that if thou shalt look unto the Lord, I say that I shall give thee understanding, and I shall deal with thee even as I would a child, and I shall bring thee into the light of these very things, and I say that I shall perfect thee as my people, and I speak to thee, my sons and daughters, tonight, as thou goest from this place, and as thou goest into the many places from whence thou came, wilt thou take this light, I say, and be a witness of it unto many people. But I say that around this world tonight there are darkness and confusion, but I speak to my servant, saith the Almighty God, the hour is upon thee. Yea, I say unto thee, my servants, this night, lift up the light of my gospel truth. Yea, declare my holy word unto my people, that they may be delivered from all these things, saith the Lord.
இது என்ன என்பதை பற்றி அறியாத யாராவது இருப்பீர்கள் என்றால் அது பெந்தேகோஸ்தேயின் அனுபவம். பரிசுத்த ஆவியினால் பேசுவது என்று அறிந்து கொள்வீர்களாக. இயேசு கூறினார், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். அவர் உரைத்த இக்காரியங்கள் எல்லாம் சம்பவித்து நிறைவேறியாக வேண்டும். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தியதை பார்த்தீர்களா? ஒரு வெளிச்சம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை சந்தேகப்பட வேண்டாம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குழந்தையை போல நீங்கள் இருந்தால் அப்பொழுது அவர் உங்களோடு இடைபட்டு உங்களை சரியான பாதையை கொண்டு வருவார். அதை செய்வது பரிசுத்த ஆவியானவரின் இனிமை அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் இருக்கிறார். ஒரு சமயம் வேதத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் எந்த வழியாக சத்ருவின் சேனை வருகிறது என்பதை அறியாதிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மேல் இந்த விதமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இவர்கள் எவ்வழியாய் போய் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சரியாக உரைத்திட்டதை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இவர்கள் சென்றபொழுது சத்ருவின் சேனையை தேவன் குழப்பமுறை செய்து அவர்களை சுற்றி வளைக்கும்படி செய்தார். அது உண்மை. ஓ, நாம் இன்னும் வேதாகம நாட்களில் ஜீவிக்கிறோம். நாம் அப்படி ஜீவிக்கவில்லையா? ஆமே, எப்பொழுதும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் வரையில். ஓ, நாம் பாடுகையில் எழும்பி நிற்போமாக. இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். செய்தியை ஞாபகம் கொள்ளுங்கள். துயரமும் துக்கமும் கொண்ட பிள்ளையே, அது உனக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் அதை கொண்டு செல். விலையேறப்பற்ற நாமம், விலையேறப்பற்ற நாமம். ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. விலையேறப்பற்ற நாமம். அந்த விலையேறப்பெற்ற நாமம் எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். ஒவ்வொரு கன்னிக்கும் கேடயமாக சோதனைகள் உன்னை சூழும் போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் உச்சரி. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாம். விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும் ஆமே. இந்த சரணத்தை கவனியுங்கள். இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். ஒவ்வொரு கண்ணிக்கும் கேடயமாக சோதனைகள் உன்னை சூழும் போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் உச்சரி. ஓ அதை நாம் மீண்டும் பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல். ஒவ்வொரு கண்ணிக்கும் கேடயமாக சோதனைகள் உன்னை சூழும் போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் உச்சரி. இப்பொழுது நாம் நம்முடைய தலையை தாழ்த்துவோமாக. விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை, எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும் ஆமே.